वेदान्तदेशितम् लक्ष्मीनाथ समारम्भान् नारयामुन मध्यमान् अस्मदाचार्य पर्यन्तम्
वन्दे गुरु परम्परा
यो नित्यमच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहत स्थितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवदोऽस्य धयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणम् प्रपद्ये भूतम् शरश्च महदाग्वय भक्तनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगी वाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालय केन्द्रमिश्रा श्रीमत्पराङ्गुसमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिम् परम् वसुदेवसुतम् देवम् कंसचानूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम्
பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தை இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே.
ஜன்மாத்யத்யயதோன்வயாத் இதரதாத்தேஷ்வபிஜ்ஞஹஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவயே முஹ்யந்தி யசூரய தேஜோ வாரி மிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷாம் தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி தர்ம ப்ரோஜித கைதவோத்ர பரமோ நிர்மஸ்தராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி க்ருதே கிம் வா பரை ஈஸ்வரஹ சத்யோ ஹ்ருத்யவருத்யதேத்ர கிருதிபிஹ சுஸ்ருஷுபிஸ்தக்ஷணாத் நிகமகல்பதரோர்கலிதம் ஃபலம் சுகமுகாத் அம்ருதத்ரவசம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹு ரசிகா புவி பாவுகாஹ யம் ப்ரவ்ரஜந்த மனுபேதமபேத க்ருத்யம் த்வைபாயனோ விரஹ காதர ஆஜுஹாவ புத்ரேதி தன்மயதயா தரவோ அபிநேதுஸ்தம் சர்வபூத ஹ்ருதயம் முனிமானதோஸ்மி யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதி சாரமேகம் அத்யாத்ம தீபம் அதிதி தீர்ஷதாம் தமோங்கம் சம்சாரிணாம் கருணயா ஆஹ புராண குஹ்யம் தம் வியாச சூனும் உபயாமி குரும் முனீனாம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம்.
கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாசதே.
అభయం సర్వభూతేభ్యో దధామి ఏతత్ వ్రతం మమ. இதுக்கு பேர் சரணாகதி ஸ்லோகம் அப்படின்னு பேர். ஸ்ரீமத் ராமாயணத்திலே பகவான் ராமன் கொடுக்கிற ஒரு சத்திய பிரமாணம். இந்த குழந்தைகள்லாம் கேட்கும், அப்பா இந்த காரியம் பண்ணிட்டு இருக்கா, ப்ராமிஸா, காட் ப்ராமிஸா அப்படின்னு. சமயத்தில் குழந்தைகள்லாம் அப்படி தொண்டையை கிளீங்க, ப்ராமிஸ் அப்படின்னு. அந்த மாதிரி சுவாமி சத்தியம் பண்ற அழகா ஆச்சரியமா என்ன அப்படின்னா, ஒருமுறை நான் உன்னை சேர்ந்தவன் என்னிடத்த யாராவது சரணாகதி அடைந்து விட்டார்கள்னா அவர்களுக்கு எல்லா பூதங்களிடமிருந்தும் எல்லா சமயத்திலேயும் அபயம் அளிப்பது என்னுடைய விரதம் அப்படின்றார். நான் உன்னை சேர்ந்தவன் சுவாமி கிட்ட நாம நம்மள ஒப்படைக்கிறது. எப்படி யாராவது உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம், ஐசியூல இருக்கா, அப்ப டாக்டரை நம்பி ஒப்படைக்கணும் இல்லையா. அவ சொல்ற இடத்துலாம் சைன் போடுறோம், அப்ப அவ என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாளோ அதான். நம்ம ஒண்ணும் இது பண்ணுங்கோ இதை பண்ணாதீங்கோ ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதுபோல பகவான நம்பி நம்மள ஒப்படைக்கிறதுக்கு பேர் சரணாகதின்னு பேர். சரணம் அப்படின்னா அவனுடைய திருவடி, கதி அப்படின்னா புகலிடம் அர்த்தம், அகதி அப்படின்றோம் புகலிடம் இல்லாதவர்கள், அதான் அகதி அப்படின்னு அர்த்தம். கதினா புகலிடம் உள்ளவர்கள். பகவானுடைய திருவடியே கதி, புகலிடமா இருக்கிறது பேர் தான் சரணாகதின்னு பெயர். எப்படி ஒரு குழந்தை அப்பா அம்மாவே கதின்னு கிடக்கிறதோ, இந்த கை குழந்தைக்கு தனக்கு இன்ன வேணும் இன்ன வேண்டாம், இது சரி இது தப்பு எதுவுமே அதுக்கு தெரியாது. அப்பா அம்மா என்ன கொடுக்குறாளோ அதை சாப்பிடும், அப்பா அம்மா என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறாளோ போட்டுக்கும், அப்பா அம்மா எங்க அழைச்சிட்டு போறாளோ அங்க போகும். அந்த போகிற இடத்துக்கு ட்ரெயின் டிக்கெட் என்ன, ஃபிளைட் டிக்கெட் என்ன, தங்குற இடத்துக்கு என்ன செலவு, அரிசி என்ன விலை விற்கிறது, காய்கறி என்ன விலை விற்கிறது, அது பாடு பண்றதுக்கு ஒரு சாப்பாடை பாடி கீழே கொடுத்தோம், அதுக்காக அடுத்த வாட்டி சாப்பாடு கொடுக்க மாட்டோம்னு சொல்றல, திட்டுறோம் ஆனா திருப்பி கொடுத்துடுறோம். அவர் ஒண்ணுமே தெரியாததுனாலேயே அதுக்கு எல்லாம் கிடைக்கிறது போல நாமும் எனக்கு ஒன்றும் தெரியாதுற பகவானே, உன்கிட்ட என்ன ஒப்படைக்கிறேன், என்ன நீ பாத்துக்கோ, என்ன நீ பாத்துக்கோ அப்படின்னு சுவாமி கிட்ட நாம நம்மளை ஒப்படைச்சிட்டோம்னா அவர் பார்த்துப்பார், சந்தேகமே வேண்டாம். யோக க்ஷேமம் வகாம்யகம் அப்படின்னு பகவான் கீதையில சொன்னா, உன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பண்ண வேண்டியது என்ன நினைச்சுட்டு இருந்தா போதும், நீ 10 ரூபா உண்டியல்ல போடணும், பெருசா டெய்லி ஒரு மாலை வாங்கி சாத்தணும், எனக்கு கோவிலுக்கு வந்து ஒரு 50,000 ரூபா டொனேஷன் கொடுக்கணும். எந்த இடத்துலயும் பகவான் டிமாண்ட் பண்ணல, ஆசைப்பட்டு நாமா கொடுத்தா அது தப்பும் இல்லை, ரெண்டுமே இருக்கு. ஆனா நமக்கு பகவத் விஷயத்துல பண்றதுக்கு கொஞ்சம் யோசனை ரொம்பவே பண்ணுவோம். இப்ப கல்யாண மாதத்துல ஒரு கல்யாணம் வச்சுக்கோங்களேன், லட்ச லட்சமா செலவு பண்ணுவோம், ஆனா குலதெய்வத்துக்கு ஒரு புடவையோ இல்லாட்டி எதுவோ எடுத்து கொடுக்க மாட்டோம். அப்படியே எடுத்து கொடுத்தாலும் ஒரு வேண்டிய நல்லபடியா நடத்தி கொடுத்துருவோம்னு ஒரு டீலிங்காகத்தான். பகவான் கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்கணும், அவன் பார்த்துப்பான் விட்டுடா. இப்ப பகவான் கிட்ட எப்படி நம்மளை ஒப்படைக்கிறது, நம்ம சொல்லலாம் 1008 மென்ஷன், காத்தால எழுந்து ராத்திரி ஓடுற வரைக்கும் இதே ஓட்டம் ஓடிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லி, அப்படி ஓடிட்டு இருந்தாலும் அழகா பகவானை அனுபவிக்க முடியும், பகவானிடத்துல ஒப்படைக்க முடியும்னு சொல்லி கொடுக்கறது தான் ஸ்ரீமத் பாகவதம். நீ எப்படி பகவான் அடையலாம், இது என்ன ரூட் அப்படின்னு கேட்கணும் இல்லையா. ஏதாவது ஊருக்கு போறோம், நமக்கு வழி தெரியல, எங்க போனோம், லெப்டா ரைட்டா ஸ்ட்ரைட்டா, உடனே அவ வாழ்த்து புரிஞ்ச மாதிரி ஒரு வழி சொல்லுவான். இப்ப ரொம்ப படிச்சவா அப்படின்னா அங்க போங்கோ, அங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், அது பக்கத்துல ரைட் டேர்ன் எடுங்கோ, கொஞ்ச தூரம் போனா ஒரு ஸ்கூல் வரும், அங்கே லெப்ட் டேர்ன் எடுங்கோ. இப்ப நம்ம எல்லாம் கொஞ்சம் ஜெயின்ஸ் வருஷா பில்டிங் பக்கத்து பில்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அதே விஷயம் தெரியாதவா, அவனுக்கு பெரிய படிப்பறிவு இல்லை, அவனுக்கு படிக்க தெரியாது, நேர போப்பா அங்கே ஒரு மஞ்ச கலர் பில்டிங் இருக்கும், அங்க ரைட்ல வளவிய பக்கம் திரும்பு, கொஞ்ச தூரம் ஒரு பச்சை கலர் பில்டிங் அங்க லெப்ட்ல திரும்பு, அவ்வளவுதான். அவனுக்கு வண்ணம், ஆனா எல்ல ஒரே ஒரு கல்யாண மண்டபத்தோட அட்ரஸ் ஏதாவது கேட்கலாங்களேன், அவ அவளுக்கு தகுந்த மாதிரி அந்த அட்ரஸ் சொல்லி அவள் அந்த இடத்துக்கு அனுப்புறா போதே, தெய்வம்ன்ற ஒன்ன தேடுறவாளுக்கு அட்ரஸ் காட்டி கொடுக்கறது தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். நீ லெப்ட்ல போ ரைட்ல போ, பச்சை பில்டிங்க பாரு, அங்க போனா ஒரு ஐசிஐசிஐ பேங்க் இருக்கும், இல்லாட்டி அங்க போனா ஒரு கடை இருக்கும். அவளுக்கு புரியும்படியாக இந்த பகவத் விஷயத்தை சொல்லி கொடுக்கறது தான் ஸ்ரீமத் பாகவதம். ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி புரியுமோ அப்படி சொல்றது, ஒரு குடும்பத்துக்கு எப்படி இருக்குமோ அவளுக்கு ஏற்ற மாதிரி சொல்றது, ஒரு பெரிய ஞானிக்கு ஏற்ற மாதிரி சொல்றது, கஷ்டப்படுறவாளுக்கு ஏற்ற மாதிரி சொல்றது. இதுதான் ஸ்ரீமத் பாகவதம். இந்த பாகவதத்தை நாரத மகரிஷி வேதவியாசருக்கு சொல்ற இந்த மாதிரி எழுது அப்படின்னு அவர் தான் சொல்லிக் கொடுக்கிறார். பகவத் விஷயம் எழுது அப்படின்னு சொல்லிக் கொடுக்க வேதவியாசருக்கு நாரதர் தன்னுடைய பூர்வ ஜென்ம வரலாறு சொல்றார். என்னோட வேலைக்காரியோட பிள்ளை சத்சங்கத்தை இருந்தேன், அதனால எனக்கு பகவத் தரிசனம் கிடைச்சது, அதனால பக்தி தான் ஜனங்களுக்கு ஆத்மாவுக்கு தேவையானது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். சொல்லிட்டு ஒரு 22-24 அவதாரங்களை அழகாக சம்மரைஸ் பண்ணி சொல்றார். அதெல்லாம் கேட்டு வேதவியாசர் தியானம் பண்ணி விஸ்தாரமா சொன்னதுதான் பாகவதம். சரஸ்வதி நதிக்கரையில தான் உட்காந்து கேட்கிறார், சரஸ்வதி நதிக்கரையில தான் உட்காந்து பாகவதத்தை எழுதுற. அவர் தான் எழுதின பாகவதத்தை தன் பிள்ளை சுகபிரம் மகரிஷிக்கு சொல்லி கொடுக்கிறார். சுகபிரம மகரிஷி தேடிலே இருக்கார், யாராவது ஒருத்தர் நல்லா கிடைச்சாங்கன்னா இந்த பாகவத விஷயத்தை அழகா எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தேடுறார். இதுல நல்ல ருச்சி உடையவர்கள் யாரும் கிடைக்கல. இப்ப ருச்சி உள்ளவாளுக்கு சொன்னாதானே, ருச்சியே இல்லாதவாளிடத்துல போய் சொன்னா என்ன பிரயோஜனம்? யாரோ ஒருத்தர் நம்மளாம் கூட யாராவது சில பேர் கிரிக்கெட் பார்க்கணும், டிவி பார்க்கணும்னு சொன்னோம், அதுக்கெல்லாம் ஒரு கோஷ்டி சேர்ப்போம். நம்மள மாதிரியே டேஸ்ட் இருக்கிறவாளை பிடிச்ச உட்கார வச்சுட்டு கிரிக்கெட் பார்த்தா ஆயிடு. கிரிக்கெட்டே பிடிக்காத ஒருத்தன் கூட்டு உட்கார வச்சு கிரிக்கெட் பார்த்தோம்னா நமக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் மாறி போயிடும். சுகர் பேஷண்ட பக்கத்துல உட்கார வச்சுட்டு ஸ்வீட்டை ரசிச்சு சாப்பிட்டா எவ்வளவு கஷ்டம் வைத்திருச்சல். அந்த மாதிரி அந்த கோஷ்டி சேர்க்கணும், கோஷ்டி சேர்க்கணும். கண்ணே தெரியாத ஒருத்தனை வச்சுட்டு அவன் விதவிதமாக சூரியன் அழகா இருக்கு, செந்தாமரை பூ அழகா இருக்கு, கிளி அழகா இருக்குன்னு அவனுக்கு ஒன்னும் தெரியாது. அந்த அந்த ருச்சி இருந்தா தான் அனுபவிக்க முடியும். அப்ப அப்பதான் அந்த ருச்சி கூடும். நம்மள அதே அந்த வேவ்லென்த் நம்மள யாரோட மேட்ச் ஆகும்னா நம்ம இதெல்லாம் ஒத்து போற மாதிரி இருக்கணும். ஒத்து போனா தான் பிரச்சனை கிடையாது. ஒத்து போகலே அப்படின்னா கஷ்டம், அவ்வளவு விசேஷம். அந்த மாதிரி சுகபிரம ருஷி தேடுற இந்த பகவானுடைய விஷயத்துல ருச்சி உடையவாயா. சுவாமி விவேகானந்தர் சொல்ற எல்லாருக்குமே ருச்சி இருக்கு, டவுட்டே கிடையாது. இவ்வளவு தூரம் போகுதுன்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம், இந்த பீச்சுக்கு எல்லாரும் போகணும் நம்மெல்லாம், என்னதுக்கு முங்கி ஆழத்தை பாக்குறதுக்கா, காலை நினைச்சுட்டும் அப்படி காலாறு நடந்துட்டும் 2 மணி நேரம் ஆயாச்சு ஆத்துக்கு போகலாம் அவ்வளவு. அந்த கால் நினைக்கணும், விளையாடிக்கிறத பாக்கணும், கொஞ்ச நேரம் விளையாடணும், அங்கேதான் பட்டாணி சொல்ற கிடைச்சா சாப்பிடணும் ஆத்துக்கணும். அதே இந்த முத்து குளிக்கிறவ பீச்சுக்கு போவோம், எதுக்குன்னா உள்ள இறங்கி ஆழத்துல போய் முத்தை கொண்டு வரதுக்காக. தூத்துக்குடி எல்லாம் முத்து குளிக்கிறதுன்னு அந்த காலத்துல இருந்தது, தீ இருக்கு வேற விதமா பண்ணிட்டு இருக்கான். சோ சில பேர் நம்ம தான் பக்தின்ற ஒரு விஷயத்த ஒரு லெவல் வரைக்கும் வச்சிருந்துருக்கோம். எவ்வளவு தூரம் அப்படின்னா நமக்கு வேண்டியதை சுவாமி நடத்தி கொடுத்தா போதும் அவ்வளவுதான். அதுக்கு மேல அவரும் அந்த எல்லையை தாண்டப்படாது, நம்மளும் அந்த எல்லையை தாண்டி போக ரெடியா இல்லை. இந்த ஏடிஎம் கார்டு மாதிரி அப்படி போட்டா பணம் கையில காசு வாயில தோசை மாதிரி, கையை கும்பிடணும், கோவிலுக்கு போகணும், ஒரு கற்பூர ஆர்த்தி எடுக்கணும், 10 ரூபா உண்டியல்ல போகணும், நினைச்ச காரியம் நடத்தி கொடுக்கும். இதை சுவாமி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலும் அவர் நல்ல சாமி, நல்ல கோவில், வரப்பிரசாதி. இதுல ஏதாவது ஒரு கிரைடீரியா போச்சுன்னா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, அவ்வளவுதான். சுவாமியே வச்சு விடுவோம், நான் நேரடியா சொல்ல மாட்டோம், டிப்ளமேட்டிக்கா சொல்லுவோம், கோவில் போனே ஒண்ணு நடக்கல அப்படின்னு. பக்தின்றது பகவானுடைய எல்லையை அனுபவிக்கிறது. அந்த பகவத் விஷயத்துல மட்டும் ஒரு எல்லையை தாண்டி போகிறதுக்கு நம்ம யாருமே தயாரா இல்லை. அப்படியே ட்ரெயின் ஆகிட்டோம், குழந்தைக்கு அப்படி செலுத்துறோம், கையை கூப்பிட்டு போ, அழகா கை கூப்பிக்கோ, உமாச்சு நமஸ்காரம் பண்ணு, நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், நல்லா வீடு கட்டணும். நம்ம நம்ம ட்ரெயினிங்கே அப்படிதான், நமக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் குழந்தைக்கு சொல்லி கொடுப்போம். நீ துருவனாக பிரகல்லாதனாக சொல்றதுக்கு அவன் இல்லை, நீ மேலாவது வரணும் அட்லீஸ்ட். அப்ப அந்த பக்தின்ற ஒரு விஷயத்த நமக்கு ருச்சி குறைவா இருக்கு. இப்ப என்னென்ன சாப்பிடணும்னு நம்ம யாராச்சும் ஒரு டீடெயிலா சொல்லி கொடுக்கணுமா? சொல்லுவோம், அவசியமே கிடையாது. இல்லாட்டி என்னென்ன ஸ்மார்ட் போன் நன்னா இருக்கு நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணுமா? அதுக்கு நமக்கு சொல்லி கொடுக்கறது எல்லாம் இன்னொன்று வாண்டா இருக்கு. அதுக்கு ஆனா அவன் ஏபிசிடி படிக்க தெரியாது, ஆனா ஒரு ஸ்மார்ட் போனை கொடுக்கறேன்னா எங்க ஓபன் பண்ணணும், எந்த ஃபோல்டருக்குள்ள போனா போட்டோஸ் இருக்கும், என்னன்னு வரைக்கும் அதுங்களுக்கு கிளீனா தெரியாது, நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. எல்லாம் இன்னொன்று கூகுள் பிளே ஸ்டோர் போங்க, அங்க போங்க அப்படின்றது, இதெல்லாம் இருக்கிறது பிளே ஸ்கூல் தான் போயிட்டு இருக்கு. ஆனா இது சொல்றது ஆண்ட்ராய்ட் போன் எடுத்துட்டு கூகுள் பிளே ஸ்டோர் போனா அது அழகாக அதுலேயே எடுக்கலாம் அப்படின்றது. அப்ப அதுங்களுக்கெல்லாம் மற்ற விஷயங்கள் தானா வந்துடுறது. பசிச்சா சாப்பிடணும்ன்றது யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. கழுதையிலேருந்து எல்லாத்துக்கும் தெரியும், பசிச்சா சாப்பிடணும், தூக்கம் வந்தா தூங்கணும், அந்தந்த வயசு வந்ததுன்னா காம ருச்சி எல்லாமே தானாகவே வந்துடுறது. இந்த பகவத் விஷயம் மட்டும் ஊட்டி விட வேண்டியிருக்கு. அதுலயும் இதுல இன்னும் நல்லா ஆழமா போகலாம், உன்னாலே அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது மனுஷாளுக்கு தான் முக்கியமா இருக்கு. அதனால சுக்கப்பிரம்ம மகரிஷி தேடுறார். அப்படி தேடுறா, அவர் அழகா பரிஷத் மகாராஜனுக்கு அந்த பாகவதத்தை சொன்னார். அதற்கு அவர் சொல்லும் பொழுது நிறைய ரிஷிகள்லாம் உட்கார்ந்து கேட்டார். அதுல ஒருத்தர் சூத பௌராணிகர். அவர் அழகா இந்த கதையை நைமிசாரண்யம் திவ்ய தேசத்துல சௌனகர் போன்ற ரிஷிகளுக்கு எல்லாம் அழகா சொன்னார். இப்படிதான் இந்த பாகவதம். அதுல இந்த சௌனக ரிஷிகள்லாம் கேட்கிறார், பரிஷத் மகாராஜன் எந்த காரணம் கொண்டு இந்த பாகவதத்தை கேட்டோம், அவனுக்கு இதை கேட்பதற்கான சந்தர்ப்பம் எப்படி வாய்ச்சது? அது ஒண்ணு இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு விஷயம் கேட்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். காரணம் இல்லாம நம்ம கேட்கவே மாட்டோம், நமக்கு பிரயோஜனம் இருந்தாதான் கேட்போம். அப்ப கேட்கிற அந்த சௌனக ரிஷிகள்லாம் பரிஷத்து மகாராஜனுக்கு இந்த பாகவதம் சுகபிரம்ம மகரிஷி சொல்றதுக்கான காரணம் என்ன, அவன் ஏன் கேட்டான் அப்படின்னும் பொழுது சூத பௌராணிகர் இந்த பரிஷத்து மகாராஜனுடைய சரித்திரத்தை சொல்றான். சரியா, மகாபாரத முடிவு ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ஆரம்பம். மகாபாரதம் இங்க முடிஞ்சுடுறது, எல்லாரும் செட்டில் ஆகிறா அப்படின்னு அழகா முடிச்சுடுறோம். அந்த இடத்துல இருந்தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம் ஆரம்பமாகிறது. யுத்தம் எல்லாம் முடியறது, துரியோதனன் தொட முறிஞ்சு விழுந்து கிடக்கிறான், எல்லாம் முடிஞ்சாச்சு. அந்த சமயத்துல துரியோதனுடைய துக்கத்தை பார்த்துட்டு அஸ்வத்தாமனுக்கு பொறுக்க முடியல. துரோணாச்சாரியனுடைய பிள்ளை அவன் போய் என்ன பண்றான், இந்த டென்ட்ல தங்கிட்டு இருக்கான். இந்த யுத்த பூமியில அவாவா ஒரு கூடாரம் கட்டி தங்கிட்டு இருப்பான். அதுல ஒரு கூடாரத்துல அஞ்சு பேர் தொடர்ந்து அவர் பெட்ல படுத்துட்டு இருக்கான். இந்த அஸ்வத்தாமன் பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேர் தலையும் எடுக்கிறேன்னு சொல்லி ராத்திரி ஒரு ராத்திரியா அவன் படுத்துட்டு இருக்க அஞ்சு பேர் தலைய வெட்டி எடுத்துட்டு வந்துடுறான். வெட்டி எடுத்து கொண்டு வந்து துரியோதன் கிட்ட போடுறான். போட்ட பிறகுதான் தெரியாது அது அஞ்சு பேர் பஞ்ச பாண்டவர்கள் இல்ல, அவளுடைய குழந்தைகள் உப பாண்டவர்கள். திரௌபதிக்கு இந்த அஞ்சு பண்ட பாண்டவர்களின் பிறந்த குழந்தைதான் இந்த உப பாண்டவர்கள். இந்த அஞ்சு குழந்தைகள் குழந்தைகள்னா இளவயசு வாலிபர்கள் தான். அவ தலையை வெட்டி கொண்டு வந்து தோத்துட்டான். அடுத்த நாள் காத்தால திரௌபதி பாக்குறா, அஞ்சு குழந்தைகளோட தலை இல்லாம முண்டமா படுத்துன்னு. லோகத்துல பெரிய சோகம் புத்திர சோகம், அது எதுவுமே பெரிய துக்கமே கிடையாது. பெரிய துக்கம் எதுன்னா, நம்ம கண் முன்னாடி நம்ம குழந்தைகள் கஷ்டத்தை பாக்குறதே பெரிய கஷ்டம். நம்ம குழந்தைகள் படுற கஷ்டத்தை பாக்குறது பெரிய கஷ்டம். நமக்கு ஜுரம் இருந்தா கூட தாங்கிடுவோம். வச்சு ஆத்தர் சின்ன குழந்தை துக்கத்துல அப்படி ஜுரத்தை அப்படி துடிக்கிறது அப்படின்னா அதை பார்க்க முடியாது. அம்மாவுக்கு கையில அடிபட்டுருக்கோம், அது வெளியா தெரியாது. ஆனா குழந்தைக்கு ஒரு கொசு கடிச்சுமே சிறப்பா வந்திருக்கும். அதை பார்த்து அம்மா பழா போட கொசு இப்படி கடிச்சு வச்சிருக்கு, குழந்தை நாய் கடிச்ச மாதிரி சொல்லுவாங்க. கடிச்சுட்டு வந்து கொசு தான். ஏன்னா அந்த வாத்சல்யம், அது ஒரு அம்மாவுக்கு மனசு ரொம்ப இலகிய மனசு ஒண்ணு உண்டு. திரௌபதி கதறா துடிக்கிறா, யாருக்குமே காண சகிக்கல. அப்ப பகவான் கிருஷ்ணன் சொல்றான், அஸ்வத்தாமனை பிடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு. அழகா அர்ஜுனனை கூட்டிட்டு போறாரு, தேடி கண்டுபிடிச்சு அஸ்வத்தாமனை அடக்கி பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து நிக்க வைக்கிறார். திரௌபதி முன்னாடி நிக்க வச்சுட்டு அத்தனை ஆச்சரியமா சொல்றான், அர்ஜுன் என்ன பண்ணலாம் சொல்ல, வெட்டி போட்டலாமா வேணே அப்படின்னு சொன்ன. அப்ப திரௌபதி கை ஊப்பிட்டு அஸ்வத்தாமன் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றான். ஒரு மகா பாதி அவன் காலில் விழலாமா அப்படின்னா, துரோணருடைய பிள்ளை, அதனாலே இவாளுக்கெல்லாம் அவர் தானே எல்லா வித்தையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார். அந்த துரோணாச்சாரியருடைய பிள்ளைன்ற ஒரு காரணத்துக்காக காலில் விழுந்துட்டு திரௌபதி நிதானமா பேசுறா. சாதாரணமா நமக்கு ஒரு நஷ்டம் வரும்பொழுது அந்த நஷ்டத்துக்கு காரணமா மேல ரொம்பவே கோபம் வரும். இது உலகத்தினுடைய யதார்த்தம், இது சரி தப்புனே கிடையாது, இது ஒரு எமோஷன், அவ்வளவுதான். எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு, அந்த நஷ்டத்துக்கு நீ காரணம் அப்படின்னு அவ மேல ஒரு கொலைன்ற கோபம் வந்தே தீரும். வரல அப்படின்னா ஒன்னு அவ ஞானியா இருக்கணும், இல்லாட்டி பயந்தாங்குள்ளியா இருக்கணும், இல்லாட்டி பைத்தியமா இருக்கணும், இல்லாட்டி சுய உணர்ச்சியே இல்லாதவாளா இருக்கணும். அவ்வளவுதான் முடியும், மற்றவாளால முடியவே முடியாது லோகத்துல. திரௌபதி கைய கூப்பிட்டு அழகா சொல்றா, நிதானமா சொல்ல, இதே திரௌபதி தான் துச்சாவன் ரத்தத்தை எடுத்து கூந்தலை தடவிப்பேன்னு சொன்னான். அவன் அவ்வளவு தூரம் சபதம் பண்ணவள், கூந்தலை முடியாம அலைஞ்சுட்டு இருந்தவள், இப்ப நிதானமா சொல்றா. எதுக்கு இவனை எதுக்கு கொலை பண்ணணும், கொலை பண்ணணும் சில பேர் சொல்றா, சில பேர் வேண்டாம் சொல்றா பஞ்ச பாண்டவர்கள். அப்ப திரௌபதி சொல்றா, எதுக்கு இவனை வெட்டி போட்டா என்ன என் குழந்தை உசிரோட வந்துட போறாளா, ஒன்னும் கிடையாது. இவன் போகிறதுனால என் குழந்தைகளுக்கு எல்லாம் நல்லது நடக்க போறதா, ஒன்னும் இல்லை. இந்த குழந்தைகளோட எனக்கு இத்தனை வருஷம் வாழ்க்கைன்னு சுவாமி விதிச்சு வச்சிருக்கா, நடந்து விட்டு எதுக்க கிருஷ்ணனை வச்சுட்டு பேசுறான். பகவான் கண்கள்லயே கண்ணீர் விழுகிறது. என் திரௌபதி எவ்வளவு பக்குவப்பட்டு விட்டா, இந்த பக்குவப்படணுமே. வாழ்க்கையில இந்த பக்குவப்படுறதா ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பக்குவப்படுறதுக்கு யாருமே தயாரா இல்லை. நம்ம எல்லாருமே நினைச்சது நடக்கணும் தான் போராடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளுமே நினைச்சது நடக்கணும், நடக்கல அப்படின்னா எப்படியாவது அடையணும்னு ஒரு வெறிபிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்கோம். திரௌபதி பக்குவப்பட்டு சொல்றா, ஒண்ணும் வேண்டாம், நான் படுற கஷ்டம் இந்த அஸ்வத்தாமனுடைய அம்மா படப்படாது, கிருபின்னு அவளுக்கு பெயர், கிருபாச்சாரியனுடைய தங்க. நான் படுற கஷ்டம் அவ பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இந்த குழந்தைகள உசுர் போயிடுத்து, இவா என் கூட வாழல பரவாயில்ல, அதனால நின்றுட்டான் ஆச்சரியம். அப்புறமா தான் அஸ்வத்தாமன் தலையில இருக்க அந்த சிக்கையை அடுத்து விட்டு அவனை விட்டுடுறான். எல்லாரும் அப்படியே ஆனந்தத்துல இருக்க, ஆனந்தம்னா அந்த பக்குவம், இந்த பக்குவப்படுத்திட்டான் பகவான், அவ்வளவு அழகா பக்குவப்படுத்திட்டான். எல்லாம் யுத்தம் எல்லாம் முடிஞ்சுடுறது, அழகா பட்டாபிஷேகம் எல்லாம் பண்ணி வச்சுட்டான் பகவான். திரௌபதிக்கு அவ்வளவு பெரிய பக்குவம் வந்துடுச்சு, என் பகவான் என் கூட இருக்கான். அதே பகவான் தான் திரௌபதிக்கு வஸ்திரம் கொடுத்துருக்கான், கிருஷ்ணன் எதிர்க்க நின்றுதான். அதே பகவான் தான் திரௌபதிக்கு அவ்வளவு அழகா வனத்துல அந்த அக்ஷய பாத்திரத்தை ஆகாரத்தை கொடுத்தான். ஆனா அந்த பகவான் இப்பயும் காப்பாத்துற, சில கேள்வி வந்திருக்கணும், அப்பெல்லாம் காப்பாத்தின பகவான் இப்பயும் காப்பாத்தலே அப்படின்னு. இந்தந்த சரீரத்துக்கு எவ்வளவு நாள் விலை உண்டு, அவ்வளவுதான். ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டவர் நின்று வருவது இல்லை. நம்ம எல்லாருமே கியூல நிக்கிறோம், நல்லா ஞாபகம். யார் முன்னாடி யார் பின்னாடி யாருக்கும் தெரியாது, இது இவாதான் முன்னாடி. ஆனா நிச்சயமா எல்லாரும் மரணத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம், சந்தேகமே பயப்படுறது இல்லை. இதுதான் யதார்த்தம், இதுதான் யதார்த்தம். செத்த பணத்தை பார்த்து சாக போற குணங்கள் அழகுதுன்னு வரும், அவ்வளவுதான். அதெல்லாம் செத்த குணம், இதெல்லாம் சாக போற குணம், அவ்வளவுதான். நபி ஒரு 10,000 பேர் அழஞ்சிட்டு இருக்கா, செத்த குணத்தை எடுத்துட்டு 10 பேர் போறோம்னா அதெல்லாம் சாக போற குணம். எனக்கு கொஞ்சம் யதார்த்தமா சொல்றேன், ரொம்ப ரா ரியாலிட்டி. சிலரெல்லாம் தெரிஞ்சுட்டுதான் வாகனம் தப்பிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாம் முடிஞ்சது, யுத்தம் எல்லாம் முடிஞ்சு கொடுத்து பகவான் பட்டாபிஷேகம்லாம் பண்ணி வச்சுட்டான், கிளம்புறான். சரி, அந்த காரியம் எல்லாம் முடிஞ்சு கொடுத்து துவாரகை விட்டு ரொம்ப நாள் ஆயாச்சு பகவான் அந்த அஸ்தினாபுரத்துக்கு வந்து. அவசர ரதத்துல ஏறி பகவான் கிளம்புறான், யாருக்கும் மனசே இல்லை, இருடா கிருஷ்ணா இருடா கிருஷ்ணா இருடா கிருஷ்ணா அப்படின்னா புலம்பின் இருக்கா. இப்ப இவ்வளவுதான் ஆயாச்சு ஏறுறான். அந்த சமயத்துல உத்தரை ஓடி வரான் அபிமன்யுடைய மனைவி, அழகா ஓடி வந்துட்டா. பாகி பாகி மகாயோகின் தேவ தேவ ஜகத்பதே நான்யம் த்வத் அபயம் பஷ்யேயத்ர மிருத்யு பரஸ்பரம். கிருஷ்ணா காப்பாத்துப்பா, உன்னை தவிர என்னை காப்பாத்துறதுக்கு லோகத்துல ஆள் இல்லை, தெய்வத்தை தவிர வேற யார் இருக்கா காப்பாத்துறதுக்கு. ராத்திரி எல்லாரும் ஒன்னா தூங்கிட்டு இருக்கோம், யார் யார காப்பாத்தணும், நிச்சயமா காப்பாத்த முடியல, பகவான் தான் உள்ளுக்குள்ளே இருந்து ரட்சிக்கணும். அப்ப என்னை காப்பாத்துப்பா, என் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய ஒரு அஸ்திரம் வந்து தகிக்கிறது, அழிச்சுன் இருக்கு, ஹே கிருஷ்ணா ரட்சிக்கணும்னு கத்துறா. பாகி பாகி மகாயோகின் தேவ தேவ ஜகத்பதே, தேவாதி தேவா ஜகத்பதே அப்படின்றார். ஜகத்துக்கு பதி நீதான், பதினா ரட்சிப்பவன் அர்த்தம், பாதுகாவலன் அர்த்தம். பாகி பாகி மகாயோகின் தேவ தேவ ஜகத்பதே அந்யம் தத் அபயம் பஷ்யேயத்ர மிருத்யுஹு பரஸ்பரம். எல்லாரும் பரஸ்பரம் விரோதி தான், ஒருத்தர் கொடுத்த ரெண்டு பேருடைய ஐடியா டேஸ்ட் இதெல்லாம் ஒத்து போச்சுன்னா ஃப்ரெண்ட்ஷிப், இல்லாட்டி விரோதி தான். அப்பாவா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், அவ்வளவுதான். இந்த ஆத்த டிவி ரிமோட் படுற பாடு தெரியுமே நமக்குதான், இவா நான் டிவியில் பார்க்கும்போது அவன் நியூஸ் பார்க்கணுமா அப்படின்னு புருஷா சொல்வார். நான் நியூஸ் பார்க்கறது 10 நிமிஷம், நீ தான் நாளைக்கு நிகழ்ச்சியில் அப்புறம் பார்க்கலாமேன்னு அப்பதான் புள்ள வந்து அப்பதான் கிரிக்கெட் பார்க்கணும் அப்படின்னு பொண்ணு வேறதான்னு சொல்லுவா. இல்லாட்டி யார்ட்ட பேரன் சொல்ல, நாங்கள் யாரும் ஒண்ணு வேண்டாம் சும்மா இருக்கும், நான் கார்ட்டூன் நெட்ஒர்க் பார்க்க, தாத்தாவுக்கு பேரனுக்கு ஒரு போட்டி வரும், தாத்தா நியூஸ் பார்க்கணும் பேரன் கார்ட்டூன் பார்க்கணும்னு பா. இல்ல தாத்தருக்கு சீக்கிரம் நினைச்சு நான் பார்க்கறதே ஒரு சீரியல், என்னமோ பெரிய தியாகம் மாதிரி நினைச்சது, நான் ஒன்னே ஒன்னு பார்க்கறேன், ஒரு சீரியல் பார்க்கறேன் வீட்டுல, அதுக்கு எனக்கு உரிமை இருக்கா, இருக்கிறது ஒரு டிவி கொடுக்கறது 1,000 ரூபாய் என்ன அவளுக்கான எனக்கு தெரியாது. அப்ப அதுல எவ்வளவு பிரச்சனை வருது. அப்ப அந்த தாட் ப்ராசஸ் மாறும் பொழுது ஆத்துக்குள்ள இருக்கிறதே 4 பேர் தான், எத்தனை சண்டை வந்து விடுறது. அப்புறம் ஆளு எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எல்லாம் மூஞ்சி உருன்னு தூக்கி வச்சுட்டு ஆளாளுக்கு உட்காந்து, நீ சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிட மாட்டேன். கடைசியில பார்த்தா ஒரு 1.5 மணி நேரம் டிவிக்கு 10 வருஷமா பழகின ஆத்துக்காரர் விரோதியா போயிடுறாரு. பெத்த பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் ஒத்து வர்றது இல்லை, அம்மாவுக்கும் பொண்ணும் குடுமி பிடி சண்டை, அவ்வளவுதான். இதுக்கு மேல வரணும் சொல்ற ஒரு சின்ன விஷயம், இந்த டேஸ்ட் மாறுதல், மிருத்யு பரஸ்பரம், எல்லாரும் பரஸ்பரம் விரோதின்னு சத்தியமான வார்த்தை, பரஸ்பரம் விரோதி. அதனால ஹே பிரபு ரட்சிக்கணும்னு கத்தரம். உடனே பஞ்சபாண்டவர்கள்லாம் காப்பாத்தலாம்னு கையில வாழ் எடுக்கிறா. பகவான் சிரிக்கிறான், என்னடா பார்த்தா இவாளுக்கு ஒரு அஞ்சு பிரம்மாஸ்திரம் வந்துட்டு இருக்கு, இவா பின்னாடி ஒரு அஞ்சு பிரம்மாஸ்திரம் வந்து நிக்கிற. பகவான் பார்த்தா அதே க்ஷணமே சக்கராயுதத்தை கொண்டு இந்த அஞ்சு பேரை ரட்சிச்சு விட்டான் பஞ்ச பாண்டவர்கள். பகவானுக்கு எவ்வளவு டென்ஷன் பாருங்க, ஒரே சமயத்தில் இத்தனை பேர் ரட்சிக்க வேண்டியிருக்கு. இப்ப இத்தனை பேர் உட்காந்து கேட்டு இருக்கு, நான் ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கேன், இந்த டென்ஷன் யாருக்குன்னா பகவானுக்கு தான். எனக்கு உள்ளேந்து சொல்ல வைக்கணும், உங்க அத்தனை பேரையும் கேட்க வைக்கணும், உங்க அத்தனை பேருக்கும் புரிய வைக்கணும். அதோட பெரிய கஷ்டம் தெரியுமா, நீங்க உங்களுக்கு யோசனை பண்ணி புரியதே பெரிய பாடுன்னா ஒவ்வொருத்தருக்கா புரிய வைக்கணும். அத்தனை பேர் மண்டையிலையும் உணர்ந்து இதுவா 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 தலையாற்றுகள் அப்படின்னா உள்ளுக்குள்ளே சுவாமி புரிய வைக்கணும் பார்த்துட்டு பாவம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு தோணிப்படும். இப்ப பகவான் இவ்வளவு காரியங்களை ஒரே சமயத்துல இத்தனை விதமா ஆச்சரியமா பண்ணி கொண்டு இருக்கா. அத்தனை அற்புதமானவன் அந்த பகவான், அவ்வளவு விசேஷமானவன் சுவாமி. அதே சமயத்துல பகவான் வெளியில நின்றுட்டு அஞ்சு பஞ்சபாண்டவர்களை காப்பாத்திட்டு இருக்கானா, ஒரு குட்டி கிருஷ்ணனாக ஜோரா பகவான் இந்த உத்தரையுடைய கர்ப்பத்துக்குள்ள நுழைஞ்சுட்டான். கர்ப்பத்துக்குள்ள நுழையறான் பகவான், ஜம்முனு உத்தரையுடைய கர்ப்பத்துக்குள்ள அமக்கலமான நுழைஞ்சுட்டான். அது உள்ளுக்குள்ள கர்ப்பத்துல இந்த பரீட்சித்து மகாராஜன் இருக்க சின்ன குழந்தை கர்ப்பத்தை இன்னும் பிறக்கல. இந்த பகவான் உள்ள போயிட்டு தன் கையில இருக்க கதையை எடுத்து சுத்தி 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 சிலம்பம் சண்டையெல்லாம் போடுற மாதிரி பகவான் கதையை சுத்தி இந்த குழந்தைய அழிக்க வர அந்த அஸ்திரத்தை கொண்டு போட்டு இந்த குழந்தைய ரட்சிக்கிறான். இந்த குழந்தை இப்படியே பாக்குறது யாரோ இந்த சுத்தி சுத்தி வராளே, என் மேல இங்க ஓடுற அங்க ஓடுறாளே, ரொம்ப அழகா இருக்காரு அப்படின்னு அந்த பிள்ளையாண்டா எல்லாத்தையும் பார்த்துருக்கான். கர்ப்பத்திலேருந்து எவ்வளவு பெரிய பாக்கியம் வேணும் கர்ப்பத்துக்குள்ள பகவான பாக்குறதுனா, அதுக்கு பேர் தான் கர்ப்பஸ்ரீமான் அப்படின்னு பெயர். கர்ப்பஸ்ரீமான் கர்ப்பத்திலேயே பகவானுடையதான கிருபா கடாட்சம் பட்டவனுக்கு கர்ப்பஸ்ரீமான் அப்படின்னு பெயர். அழகா உள்ளிருந்தும் காப்பாத்துனா வெள்ளிருந்தும் காப்பாத்துற, சத்தியமா பகவான் நம்மள உள்ளுக்குள்ள இருந்தும் காப்பாத்துறார். இப்ப நிறைய உடம்பு முடியல, மருந்தெல்லாம் சாப்பிடுறோம், இந்த மருந்து உள்ளுக்கு எப்படி வேலை செய்யறது, உள்ளுக்குள்ள இருக்க பகவான் இதை வேலை செய்ய வைக்கிறார். வெளியிலிருந்தும் காப்பாத்தின் இருக்கார், பல விதத்திலையும் பகவான் நம்மளை ரட்சிச்சுட்டே இருக்கார். அப்படி காப்பாத்திட்டா குந்தி தேவி கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் அவன் ஒருத்தன் தான் இருக்கான், அவன் கர்ப்பத்தில் இருக்கா, உத்தரி கர்ப்பத்தில் இருக்கவன் தான் ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷன் தலைமுறை. அழகா குந்தி தேவி கைய கூப்பிண்டு பகவான் ஸ்தோத்திரமடா கிருஷ்ணா, எப்பேற்பட்ட கிருபா சாகரணப்பாணி, எவ்வளவு அழகா கிருபா பண்ணிருக்காரு. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நம. சோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், குந்தி சொன்னா சில பேர் தெரிஞ்சிருக்கார். கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம், வசுதேவ புத்திரனுக்கு நமஸ்காரம், கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச, தேவகியினுடைய குழந்தைக்கு நமஸ்காரம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய, நந்தகோபனுடைய குமாரனுக்கு நமஸ்காரம். கோவிந்தாய், கோவிந்தனுக்கு நமஸ்காரம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹ. அவ்வளவு அழகா நமஸ்காரம் தா கிருஷ்ணா, எத்தனை அழகா எங்களை காப்பாத்திருக்காய், உன்னுடைய பலத்தினாலே தான் நாங்க வாழ்ந்துருக்கோம், காட்டு தீயிலிருந்து காப்பாத்திருக்காய், அரக்கு மாளிகை தீயிலிருந்து காப்பாத்திருக்காய், துரியோதனை கொடுத்த விஷத்திலிருந்து காப்பாத்திருக்காய், எத்தனையோ கஷ்டங்கள்லேருந்து காப்பாத்திருக்காய், இப்பையும் காப்பாத்திருக்காய். அதனால கிருஷ்ணா விபத சந்துன சஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு பவத தர்ஷனம் யஸ்யாது அபுனர்பவ தர்ஷனம் அப்படின்னு பிரார்த்திக்கிறா. கிருஷ்ணா எங்கெல்லாம் முடியுமோ எப்படியெல்லாம் முடியுமோ நிறைய கஷ்டத்தை கொடுங்க கேட்கிறா. நம்ம எல்லாம் கஷ்டம் வரப்படாதுன்னு டெய்லி சுவாமிக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணி கற்பூர அர்ச்சனை காட்டி ஏதோ இன்னைக்கு போயிட்டு நல்லா போயிட்டா போனா தேவலை அப்படின்னு பிரார்த்திச்சுண்டா குந்தி தேவி, கிருஷ்ணா நிறைய கஷ்டத்தை கொடுறாப்பா, எவ்வளவு கஷ்டம் முடியுமோ அத்தனை கஷ்டத்தையும் கொடு அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கஷ்டத்திலேயும் அழகா உன்னுடையதான தரிசனம் எனக்கு கிடைக்கிறது, ஒவ்வொரு கஷ்டத்திலையும் உன்னுடைய விசேஷ அனுகிரகம் கிடைக்கிறது. ஸ்பெஷல் கஷ்டம் இருக்கடா வருதுன்னா ஸ்பெஷல் கிரேஸ், ஒரு கஷ்டம் வந்து நான் விசேஷமா கவனிக்கிறோம் இல்லையா. பார்த்த ஒரு குழந்தை இருக்கு, அவர் ரொம்ப உடம்பே முடியல, ஜுரமா இருக்குன்னு யாரும் திட்டவே மாட்டோம், எல்லாரும் தூக்கியே வச்சுருப்போம், மடியிலேயே வச்சுருப்போம், அதை சமாதானப்படுத்த என்னெல்லாம் வண்டி வந்து அத்தனை குரங்கு ஆட்டமும் ஆடுவோம் நம்ம. தாத்தா ஒரு ஆட்டம் ஆடுவார், பாட்டி ஈ இழிப்பா, எல்லா கோமாளித்தனமும் இருக்கிறான்னா குழந்தைகளை சிரிக்க வைக்கிறது. அது அப்படி சிரிச்சு விட்டா அது அபாரம், ஒரு பரம சந்தோஷம். அதுபோல இந்த கஷ்டம் எடுக்கிறான் அப்படின்னா கிருஷ்ணன் நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு அத்தனை வெரைட்டியா வேலைகள் பண்ணுவானோ சொல்ற குந்தி தேவி, நீ இவ்வளவு விதமா என்னை சந்தோஷப்படுத்துறது என்னெல்லாம் பண்றேன்னு சாக்கிறது எனக்கு எப்ப கிடைக்கிறதுனா, எனக்கு ஒரு துக்கம் வரும்பொழுது, கஷ்டம் வரும்பொழுது, பிரச்சனை வரும்பொழுதுதான். நான் சந்தோஷமா இருக்கும்பொழுது எனக்கு நீ பண்ற அனுகிரகம் புரியறது இல்லை. நான் கஷ்டத்தை இருந்தேன்னா சுதாமா சுதாமா, அப்ப ஆச்சரியமா அந்த பிரார்த்திக்கிறான், நிறைய கஷ்டத்தை கொடுத்துச்சுனா அப்ப உங்களுடைய கிருபையெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அழகா பிரார்த்திக்கிறான். பகவானே கேட்டு அசந்து போறான். இப்படி ஸ்தோத்திரம் எல்லாம் பண்றா குந்தி தேவி. கிருஷ்ணா எப்பொழுதும் என் மனசு உன்கிட்டயே இருக்கட்டும்பா, எங்கேயும் போக வேண்டாம், யார்கிட்டயும் என் மனசு லயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். அழகா எல்லாரும் பிரார்த்திக்கிறா, உத்தர கண்கள்ல ஆனந்த பாஷம், என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்துட்டியடா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. அப்ப பகவான் கிளம்பலாம்னு நினைக்கிறான், கிளம்ப முடியல. குந்தி தேவி எல்லாருமே இரு இரு இருன்னு சொல்றா. இதெல்லாம் விட முக்கியமா ஒரு கிழவன் படுத்துருக்கார் குருக்ஷேத்திர பூமியில, அம்பு படுக்கையில தேமேன்னு படுத்துருக்கார் பீஷ்ம பிதாமகர். அவருக்கு யாரும் கிடையாது, மனைவி இல்லை, குழந்தை இல்லை, அம்பு படுக்கையில படுத்துருக்கார். பக்கத்துல ஆளே கிடையாது. குருக்ஷேத்திர பூமியில அங்கங்க நிறைய பிணங்களா விழுந்து கிடக்கு. அந்த பிணத்தை நாய் நரி கழுகு எல்லாம் கொத்தி தின்னு இருக்கு. சிலதெல்லாம் வந்து மோந்து மோந்து பாக்குறது, இவர் உயிரோடு இருக்காரோன்னு போகிறது உயிரோ, இவர் மட்டும் தனியா படுத்துருக்கார். ஏன்னா அவருக்கு இச்சா மிருத்யு அப்படின்னு ஒரு வரம் இருக்கு. அவர் நினைச்ச பொழுது மரணம் அடையும்படியான வரம், அவர் அப்பா கொடுத்த வரம் அது. இது ஒரு வரமா? இது பேர் வரமே கிடையாது எல்லாம். ஆனா அந்த அளவுக்கு ஒரு தப்போபலம் பீஷ்ம பிதாமகருக்கு, இச்சா மிருத்யு. அவர் இப்படி பாக்குறார், கிருஷ்ணா இந்த உத்தராயணம் வரத்துக்காக நான் காத்துருக்கேன். தையிலேருந்து தான் உத்தராயணம் ஆரம்பம், மார்கழி வரைக்கும் தட்சிணாயணம். இந்த சன் ரேஸ்லயே நீங்க பாக்கலாம், இவனா இப்ப இப்படி வருது இல்லையா, அந்த தட்சிணாயன சமயத்துல இப்படி போகும். அந்த தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி எல்லாமே உத்தராயண சமந்தம். திருப்பி ஆடியிலேருந்து ஆரம்பிச்சு ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி வரைக்கும் தட்சிணாயணம். தட்சிணாயனோட கடைசியில்தான் வைகுண்ட ஏகாதசி எல்லாம் வந்து சொல்றது. அதனால வைகுண்ட ஏகாதசி ரொம்ப விசேஷம். ஏன்னா தட்சிணாயனம் முடிஞ்சு வெளியில் காலம்புற பொழுது பகவான் கண்விழிக்கிற சமயம். நம்முடைய ஒரு வருஷம் அப்படின்றது தேவர்களுக்கு ஒரு நாள், அதுல இந்த மார்கழின்றது வைகரை பொழுது. அதனாலதான் மார்கழி மாசத்தை பகவத் விஷயமாவே அனுபவிச்சுட்டு இருக்கும், வேற சிந்தனை இல்லாம பகவத் அனுபவமா அனுபவிச்சுருக்கிறது. அதனால அந்த தட்சிணாயனம் அதை முடிஞ்சு உத்தராயணத்துக்காக காத்துருக்காரு. மார்கழியில தான் இந்த குருக்ஷேத்திர யுத்தம் நடக்கிறது. பகவத்கீதை உபதேசம் மார்கழியில தான், விஷ்ணு சகஸ்ரநாமம் மார்கழியில தான், எல்லாமே இந்த பீஷ்மாஷ்டமி பீஷ்ம ஏகாதசி இந்த சமயத்துலதான் எல்லாம் பார்த்தோம்னா கரெக்டா முடியறது. அப்பதான் அப்ப அந்த பீஷ்மர் பிரார்த்திக்கிற சுவாமி கிட்ட, கிருஷ்ணா கடைசியா என் உயிர் போகும் பொழுது நான் பார்க்கறது உன்னுடைய திருமுக மண்டலமா இருக்கணும், கடைசியா நான் சொல்றது கிருஷ்ணான்ற உன்னுடைய நாமமா இருக்கணும், கடைசியா நான் கேட்கறது உன்னுடைய குரலா இருக்கணும். அதுதான் வேணும், கடைசியே தான் வேணும். எவ்வளவு வேணும் எவ்வளவு ஓடினாலும் கடைசியா நமக்கு வேண்டியது பகவத் தரிசனம், அதுக்குதான் எவ்வளவு பிரயத்தனம். அப்ப அந்த பீஷ்மர் பிரார்த்திக்கிறார், நீயும் பைத்தியன்னா நான் என்னடா பண்ணுவேன், எனக்கு யார் இருக்கான்னு கதற. அந்த கதறல் சுவாமியோட காதுல விழுந்துடுத்து. அதனால பகவான் துவாரகைக்கு போறதுக்காக ரதத்துல ஏறினவன் இறங்கிட்டான். அதுதான் சுவாமி, நம்ம எல்லாம் அப்படி போவோமா? சத்தியமா கிடையாது. குழந்தை அழுதுட்டே இருக்கணும், நம்ம பாட்டு இல்லை அப்புறமா அவரை தாத்தா போயிட்டுறேன்னு, ஊருக்கு போயிட்டுறேன்னு, பாட்டி போயிட்டுறேன்னு அப்படி தாத்தா காட்டி போயிட்டே இருக்கணும். டிக்கெட் வச்சா போயிடும், எவ்வளவு பணம் கொடுத்துருக்கோம் எல்லாம் சொல்லுவோம். இந்த குழந்தையோட ஒரு சின்ன அன்பு நமக்கு பெருசா தெரியவே தெரியாது. ஆனா சுவாமி அப்படி கிடையாது, நம்மளுடைய அன்புக்காக அவர் தன்னுடைய எல்லா பிளானையுமே மாத்திட்டு இருந்தார். அதுதான் விசேஷம். பகவான் பாருங்க, உள்ளுக்குள்ள கர்ப்பத்தில் இருக்க குழந்தைய நுழைஞ்சு காப்பாத்துற, பிறக்க போற குழந்தைய காப்பாத்துற, வெளியில நடமாடி இருக்க பஞ்சபாண்டவர்களை காப்பாத்துறோம், எல்லாருடைய ஆசையும் பூர்த்தி பண்றதா பாருங்க. அதே சமயத்துல உசுறு போக போறது இந்த பீஷ்மருக்காகவும் பகவான். ஒரே ஜனனம் ஸ்திதி மரணம் மூணு பேருக்குமே அந்த எல்லா ஸ்திதியிலையுமே சுவாமி நம்ம கூடவே இருக்கா. அவ்வளவு அழகா பகவான் பரிஷத்தை காப்பாத்துட்டான், பஞ்சபாண்டவர்களை காப்பாத்துட்டான், இப்ப பீஷ்மருக்கார எல்லாத்தையும் போஸ்ட்பான் பண்ணிட்டு உக்காந்துட்டான், துவாரகா போகவே இல்லை. அழகா அப்பதான் யுதிஷ்டருக்கு ரொம்ப வருத்தம், இவ்வளவு பெரிய யுத்தம் பண்ணும், எல்லாரும் போயிட்டா, இது என்ன பெரிய ராஜ்யம், என்ன சுகம் அப்படின்னு துக்கப்படுறார். அப்படி துக்கப்படுற சமயத்துல பகவான் நிறைய சமாதானங்கள் எல்லாம் சொல்றான். ஆனா யுதிஷ்டர் கிருஷ்ணனை பகவானா பார்க்கல, ஒரு மாமா பிள்ளை, வசுதேவ மாமாவோட பிள்ளை அப்படின்னு பார்த்ததுனால அந்த பெரிய தத்துவம் வந்து சேர மாட்டேங்கிற. கடைசியில பார்த்தார் கிருஷ்ணன், நம்ம எல்லாம் சொன்னா எடுபடாது, சொல்றதா சொன்னா தான் புரியும் அப்படின்னு சொல்லி நேர பீஷ்மரை பார்க்க ஐஷண்டு போயிட்டார். அதேபோல மரணப்படுக்கையில சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு விலை ஜாஸ்தி. என்ன கவனிச்சு பாக்கல, யாராவது இப்பயோ அப்பயோ இருக்காங்கன்னா சாகரத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை நம்ம சாகர வரைக்கும் மனசுல நின்றுட்டே இருக்கும். அன்னைக்கு அதை பார்த்து சொன்னா அப்படின்னு மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி பீஷ்மர் கிட்ட ஐஷண்டு போறார். பீஷ்மர் கிட்ட சொல்றார், எல்லா தத்துவங்களையும் சொல்லுங்கன்னு. பீஷ்மர் இப்படி பாக்கிறார், என்னடா அது, நான் ஜாலியா ஃப்ரீயா உட்காந்து இருக்கேன் தத்துவம் சொல்றதுக்கு. உடம்பு முழுக்க அம்பு குத்தி கீழே விழுந்து கிடக்கிறேன், அம்பு படுக்கிற படுத்துட்டு கிடக்கிறேன், இப்ப போய் தத்துவத்தை சொல்ல சொல்றியேண்டா. கிருஷ்ணன் சிரிச்சான், என்ன நினைச்சுக்கோங்க, ஒரு கலப்பும் இல்லைன்னுட்டான். உடனே பீஷ்மர் பகவத் தியானம் பண்றா, அப்படியே எல்லா தத்துவத்தையும் சொல்றா, ராஜ தர்மம், ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம் எல்லாத்தையுமே சொல்றா. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டா அப்பதான் ஆரம்பிக்கிற சுத்வா தர்மான் அப்படின்னு விஷ்ணு சகஸ்ரநாமம். யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவாப்ய பாஷத, கிமேக்கம் தெய்வதம் லோகே கிம் வாபேகம் பராயணம் அப்படின்னு யுதிஷ்டர் கடைசியா கேட்கிறார். என்ன தெய்வத்தை பிரார்த்திக்கணும், மனுஷா என்ன பண்ணணும் எல்லாம் கேட்டன. அதுக்கப்புறமா தான் பீஷ்ம பிதாமக விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லாம் சொல்ற சொல்லி முடிக்கிறார். அழகா ஜோரா உத்தராயணம் வருது. ரதசப்தமி, ரதசப்தமி தான் மெயின். உத்தராயணம் தை மாசம் தொடப்பண்ணிக்கு ஆரம்பிச்சாலும் கூட ரதசப்தமி இன்னைக்கு தான் கரெக்டா அந்த ஆங்கிள் மாறுறது. கரெக்டா ரதசப்தமி இன்னைக்கு தான் அந்த சூரியனுடைய டிராவலிங் அந்த இது மாறுறது. ரதசப்தமிக்காக காத்துன்னு இருக்கார் பீஷ்ம பிதாமகர். அழகா ஜோர ரதசப்தமி வந்துடுச்சு. பீஷ்மர் பார்த்தார், எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு, மனசு திருப்தியா இருக்கு. பீஷ்மர் படுத்துட்டு சகஸ்ரநாமம் சொல்றார், கிருஷ்ணன் நின்றுட்டு கேட்கறான். அது ரொம்ப விசேஷம். சாதாரணமா நம்ம நின்று சொல்லலாம், ரங்கநாதர் படுத்துட்டு திருப்பள்ளி வச்சு கேட்கலாம். இங்க படுத்துட்டு ரங்கநாதர் நின்றுட்டு கேட்டுருக்கார். அழகா ஜம்முன்னு சொல்ல வேண்டிய பீஷ், உட்காந்து சொல்ல வேண்டிய பீஷ படுத்துன்னு சொல்ற. ஒரு தடவை படுத்துன்னு சொல்லி பாருங்க சகஸ்ரநாமம், அப்பதான் தெரியும். ஆனா யாருக்கான தைரியம் கிடையாது, சகஸ்ரநாமம் படுத்துன்னு சொல்லுவாளா அப்படின்னு சொல்லி பாருங்க. நிஜமாவே நிறைய விஷயங்கள் வந்து அனுபவிச்சு பார்க்கணும். அதுக்காக அம்புலாம் குத்திட்டு படு நம்ம சொல்ல முடியாது, அப்ப வருமானம் தெரியாது. அம்பு படுக்கையில இங்கே இப்படி குத்தி அந்த பக்கம் வரணும், ஆனா ஒரு ஆளுங்க ஊசி வேணா குத்தி வச்சுனா சொல்லி வேணா பாருங்க, அப்ப தெரியும். ஒரே ஒரு குத்தி குத்திண்டு குத்திண்டே விஸ்வம் விஷ்ணு வசக்காரக சொல்லி பாருங்க, அதோட சகஸ்ரநாமத்தையே விட்டுட்டு வரு, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு. அந்த கஷ்டத்தையும் பீஷ்ம சகஸ்ரநாமம் சொல்லியிருக்காரு. அவ்வளவு வசதி அந்த சகஸ்ரநாமம், நம்ம கஷ்டப்படாம சொல்றது நமக்கு இவ்வளவு அனுகிரகம் கிடைக்கிறதா பார்த்தோம். பெரியவாளுடைய கிருபை. பீஷ்மர் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டார். பகவானை பார்த்து கேட்டார், கிருஷ்ணா எல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன், என் வாழ்க்கையில நீ திருப்தி அடைஞ்சுட்டியான். அதான் முக்கியம், இந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு எப்படா அர்த்தம்னா, நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து பகவான் கிளாஸ் சூப்பர், அதான் திருப்தி. பகவான் ஒத்துக்கணும், நல்லா சமைச்சிருக்கோம் அப்படின்னு ஸ்திரீகள்லாம் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சமைச்சிருக்கேன், சாப்பிடுவோம், சாப்பிட்டவா சொல்லணும், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கா இல்லையான்னு. இவன் முதலே சொல்லிடும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எப்படின்னா, வேற வெளியே நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லி ஆகணும். இந்த கழுத்துல கட்டி தான், அது கழுத்துல கட்டி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சமைச்சிருக்கேன் அப்படின்னா சாப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லித்தான் ஆகணும். ரெண்டு மூணு தடவை ரசம் விட்டுட்டா, ரெண்டு மூணு தடவை சாம்பார் நல்லா இருக்கு இல்லையா, நல்லா இருக்கு இல்லையா, நல்லா இருக்கு இல்லையா. ஸ்திரீகளுக்கு அந்த அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தா தான் அடுத்த வேலை சோறு ஒழுங்கா கிடைக்கும். இந்த புருஷா ஏதானா வாங்கி கொடுத்து நல்லா இருக்கு இல்லையா, நல்லா இருக்கு இல்லையா, பட்டுக்கூட பிடிச்சிருக்கா நக இருக்கிறானா, இவ ஒரு ரெண்டு தடவை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா தான் ஒரு திருப்தி. இது லோக பிரசித்தம். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு எப்படா பூரணத்துவம் அப்படின்னா, சுவாமி திருப்தி ஆகும். நீ வாழ்ந்த வாழ்க்கை உத்தமமானது, நியாயமானது, பெரியவா ஒத்துக்கணும், பெரியவா ஒத்துக்கணும், எதற்காக வாழ்ந்துடாய் அப்படின்னு சொல்லணும். ரமண மகரிஷியோ, காஞ்சி மகா பெரியவாளோ, விவேகானந்தரோ, ராமகிருஷ்ண பரமஹம்சரோ, ராமானுஜரோ, இவ்வளோ யாராவது ஃபர்ஸ்டாக தான் வாழ்ந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டான்னா நிஜமாவே அது பெரிய விஷயம். இந்த மாதிரி பீஷ்மர் கேட்டார், கிருஷ்ணா நீ திருப்தி ஆயிட்டியா அப்படின்னார். இந்த பூஜை எல்லாம் பண்ணிட்டு பகவான் திருப்தி ஆயிட்டியான்னு கேட்போம். இந்த ஆத்ம சார்தம் எல்லாம் பண்ணி முடிச்சோன்னே அந்த பிராமணா கிட்டேன் திருப்தி தானே, அவன் ரொம்ப திருப்தி அப்படின்னு. அந்த திருப்தின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா தான், அதுவும் இப்ப சொல்ற மாதிரி வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், அவளை திருப்தியான்னு கேட்கணும் சாஸ்திரமா, அவளை திருப்தி சாஸ்திரமா சொல்லணும், கட்சியை கொடுக்கணும், குழப்பணும், அவ்வளவுதான். நிஜமாவே திருப்தியா அதிருப்தியா அப்படின்றது அடுத்த விஷயம். அந்த மாதிரி சுவாமி திருப்தி அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். பீஷ்மரை பார்த்து பகவான் சிரிச்சான், பரம திருப்தி, பகவான் சிரிச்சான், பரம திருப்தி. கிருஷ்ணன் சொன்னான், என் நெஞ்சு நிறைஞ்சிருக்கு. சுவாமி சொல்றான், என் மனசே நிறைஞ்சிருக்காது. இந்த மனுஷ வாழ்க்கை ரொம்ப துர்லபம். எவர் பெஸ்ட் அப்படின்னா மனுஷ வாழ்க்கை தான். இதுக்கு ஈக்குவலண்டா தேவ வாழ்க்கை கூட கிடையாது. இந்திரனா இருக்கிறது கூட சுத்தம் இல்லை, மனுஷனா இருக்கிறது தான் பரம சுத்தம். இந்த மனுஷ வாழ்க்கையில பகவான் திருப்தி அடையணும். கிருஷ்ணன் சிரிச்சான், திருப்தியா இருக்கேன், நிறைஞ்சிருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிக்கா. தியாகமா இருக்கட்டும், வீரமா இருக்கட்டும், புத்தி சாதுரியமா இருக்கட்டும், பக்தியா இருக்கட்டும், அடுத்தவாள் ரட்சிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் பீஷ்மர் ஒரு படி மேலதான். பீஷண பிரதிஜையை பண்ணக்கூடியது. அதாவது யாரெல்லாம் சத்தியம் பண்றதுக்கு பயப்படுவோமோ அந்த விஷயத்துல சத்தியம் பண்றதுதான் மகா கிட்டிக்கா இருக்கு. சத்தியம் பண்ணிட்டு அது அப்படியே நடத்தி காட்டுறதையும் கிட்டிக்காரு. நம்மள சத்தியம் பண்ணிருக்கோம், நமக்கே தெரியும் ரெசல்யூஷன் நிறைய உண்டு. அது எத்தனை ரெசல்யூஷன் பாஸ் ஆயிடுது நமக்கு தெரியாது, அது பாஸ் ஆனதுதான் மிச்சம். அப்ப இந்த பீஷ்மர் நல்ல வயசுல கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றார். இவருக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்றதுக்கு பூரணமான உரிமை உண்டு, ஆனா எனக்கு ராஜ்ய பரிபாலனம் வேண்டான்ற. இதெல்லாத்த விட பெரிய ஒரு சபதம் என்னடான்னா, குருக்ஷேத்திர யுத்தத்துல ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சபதம் பண்ணிட்டு கிருஷ்ணன் உட்கார்ந்து இருக்கான். அது கிருஷ்ண சத்தியம் பண்ண நம்பப்படாத வச்சுக்கோங்க. கிருஷ்ண சத்தியம் அப்படின்னாவே பொய் அப்படின்னு அர்த்தம். ஆ சத்தியம் அப்படின்னு அர்த்தம் பொய் நம்பி அப்படின்னுதான். ஏலா பொய்கள் உரைப்பானை அப்படின்ற இந்த கிருஷ்ணன் சத்தியம் பண்றான், நான் யுத்தத்துல நடுநிலைமையில இருப்பேன், யார் நான் வந்து கையில ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு அர்ஜுனனுக்கு சாரதியா இருக்கேன்றான். சாரதிக்கு ஆயுதம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சாரதினா டிரைவர், ரத்த சாரதி, பார்த்த சாரதி இருக்காரு, திருவள்ளி கேணி கண்டேனு. அப்ப பீஷ்மரத்தை கேட்டு சிரிச்சுட்டார். என்னடாது, நான் ஆயுதம் எடுக்க மாட்டேங்க, நான் கிருஷ்ணனை ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு ஒரு சத்தியம். எவ்வளவு தைரியம் வேணும். மனுஷால சத்தியத்திலேருந்து நீக்கிறது பெரிய விஷயமே இல்லை, அவளே விட்டுடுவான். மனுஷாவோட சத்தியம் பண்ணாச்சுங்களேன், ரெண்டு நாள் அவளே பிரேக் பண்ணிடுவான். இந்த குழந்தைகள்லாம் இளவயசு பசங்கள்லாம் எக்ஸசைஸ் பண்ண போறேன்னு ஆரம்பிக்கும். அது ஜனவரி ஒண்ணு ஏதோ நாள் வச்சுக்கோம், ஒரு நாள் நல்ல வேகம், அஞ்சு நாள் இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருக்கும். பதினோரு நாள் அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம். டெய்லி ஒழுங்கா பண்ணிருக்கோம், ஹாஃப் அன் அவர் கட்டு, அப்புறம் 20 நிமிஷம் கட்டு, அப்புறம் 10 நிமிஷம் கட்டு, அப்புறம் எழுந்துக்கவே எழுதிக்காது, அப்புறம் மறந்தே போய் நாலு நாளுக்கு அப்புறம் பார்த்தா 7 மாசம் ஒரு எப்படி திரும்பி பூசை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. அப்படிதான் அப்படியே போயிட்டு இருக்கும். நம்மளுடைய ரெசல்யூஷன் அவ்வளவுதான், அதே விட்டுடுவோம், காத்தோட காத்தா போயிடும். ஆனா பீஷ்மர் சத்தியம் பண்ற கிருஷ்ணனை ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு சார். எல்லாரும் சண்டை சண்டைக்கு வந்துட்டா பீஷ்மர், நமக்கே அந்த பழப்பு அப்படின்னு சார். பீஷ்மர் சொல்ற, சத்தியமா நான் ஜெயிப்பேன்றார். கிருஷ்ணன் சத்தியத்தை நீ வீடு வேறான், கிருஷ்ணன் தானே விட்டுடுவான், எனக்காக விட்டு கொடுத்துருவான். அதே மாதிரியே நடக்கிறது. ஒரு நாள் பயங்கர யுத்தம் பண்றார், சுவாமிக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து, சக்கராயத்தை எடுத்துன்னு வந்துட்டான் பகவான். கிருஷ்ணன் ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு அவன் தன்னுடைய சுதர்சன சக்கராயத்தை எடுத்துட்டு பீஷ்மர வதம் பண்றேன்னு வந்துட்டான். அதெல்லாம் நினைக்கிறார் பீஷ்மர், நான் சொன்னேன்னு வந்துட்டியே. கதோத்தரிய பீஷ்ம ஸ்தியில சொல்றா, திரிபுவன கமனம் தமாலவர்ணம் அரியன் தாசன் ஏழாம் சுவாமி, உங்களுக்கு பெரிய பாக்யம், உவே லட்சுமி நரசிம்மன் துரமாமா வந்திருக்கார், பெரிய உபன்யாசகர், பகவத் விஷயம் எல்லாம் தெரிஞ்சவர், அப்பேற்பட்ட ஒருத்தர் வந்திருக்கிறது நமக்கு பரம பாக்யம் இன்னைக்கு. அதுதான் சொல்லணும். அரியன் தாசன், தாசன் தாசன் ரொம்ப பெரிய, ரொம்ப பெரிய உபன்யாசகர். அபிஷேக் அபிலேஷ் அபிஷேக் ஆ சார் ஆ சார் ஒரு சார் அரியன்
தாசன்
தாசன் சர்வத்ர கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. அதாவது ஒரு பாகவதம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது, அதுல பகவான் பிரசன்னமாயிருக்கான் அப்படின்றதுக்கு எது உதாரணமா இந்த மாதிரி பெரியவாள்லாம் வர்றதுதான். பாகவதால் இத்தனை நான் வரைக்கும் கூப்பிடவே இல்லை அப்படின்னு சமிக்கணும். சமயம் இல்லை, அப்படி ஒரு பொய்தான் சொல்லிக்கிறாரு சொல்றதுக்கு இல்லை. ஆனா கேட்டவன வந்துட்டாரு பாருங்க, அதுதான் அபிமானம். கற்றாரே கற்றாரே காமுருவர். அந்த பகவத் விஷயம் தெரிஞ்சதா, பகவத் விஷயம் தெரிஞ்சதா மேல அப்படி ஒரு பிரீதி உண்டு. இந்த மாதிரி யாராவது பெரியவாள்லாம் வந்துட்டான் அப்படின்னாலே அந்த பாகவதம் சொன்ன ஆரம்பிச்சதோட பிரயோஜனம் பலஸ்ருதி எதிரா அப்படின்னா பாகவதா வர்றதுதான். நம்ம பாகவதம் இன்னைக்குதான் ஆரம்பிச்சோம், இன்னைக்கே பலஸ்ருதி கிடைச்சிருக்கு. இனிமேல் தனியா பலஸ்ருதி நிச்சயமாவே இந்த பாகவதம் எல்லா விதமான நன்மையும் பயக்கும் நீங்காத செல்வம் நிறைஞ்சுன்றது சுவாமி இன்னைக்கு பிரத்யத்தை நிரூபணம் பண்ணிட்டேன். ஏன்னா வேதம் நன்னா தெரிஞ்சவர், புராணங்கள் நன்னா தெரிஞ்சவர். இது கூட சில மாசங்களுக்கு முன்னாடி நம்ம அமிர்தா பலஸ்ல ஒரு வாரம் பத்து நாள் சுவாமி சரித்திரம் பண்ணிருக்கார். நிறைய விஷயம் தெரிஞ்சவர். ஓஹோவின் மடத்துல கைங்கரியம் கூட அவளுக்குள்ள ஜீரோடயே ஓடிட்டு இருக்கான். பேஸ்புக்ல பார்த்தோம்னா ஜீர பகல் அவன் தான் நின்றுருப்பான். சுவாமியோட பிள்ளை தான் அவன் நின்றே இருப்பான். பகவத் தங்கிரி மாலவன் எனக்கு திருவாராதனம் பண்ற பிள்ளையை பெற்றிருக்கார். அதெல்லாம் ஒரு பெரிய கிருபை. அஹோவிலம் தெய்வமல்லா செல்லவண்ணா சிங்கவேல் குன்றமேனு ஆழ்வார். அந்த அஹோவிலம் மடத்துல ரொம்ப வசதி மாலோலன். அந்த மாலோலனுக்கு அவர் பிள்ளை அழகா பக்கத்துல இருந்து கைங்கரியம் பண்ணிருக்கான். ஜீரோடயே போயிட்டு இருக்கான். அவ்வளவு வசதி. நம்ம சேலையூர் வேதமாத சாலையில முன்னாடி சுவாமி இருந்திருக்கார். நிறைய விஷயம் தெரிஞ்சவர். நிஜமா வேறன்னு சொல்ல தெரியல எனக்கு. ரொம்ப பெரிய பரம பாகவதோத்தனர். அவ அண்ணாலாம் அகோபுரத்துல பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கு. அப்படி ஒரு நல்ல கைங்கரிய குடும்பம். சத்தியம் பீஷ்மர் அது போல பகவத் சிந்தனை உடையவர்னால பீஷ்மர் அதெல்லாம் நினைச்சுட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கா. அந்துதானே அவ்வளவு பெரியவன். எவ்வளவு பெரியவன்னா பகவத்கீதையை கிருஷ்ணன் பிரத்யக்ஷமா சொல்லும் பொழுது சில பேருக்கு தான் தெரியும். ஒண்ணு அந்த அர்ஜுனனுடைய ரதத்துல இருந்த ஆஞ்சநேயர் அர்ஜுன் பிரத்யக்ஷமா கேட்டா கன்ஃபார்மா நமக்கு தெரியும். அந்த அர்ஜுனுடைய ரதத்துல ஆஞ்சநேயர் இருந்தார். கபி துவஜ அப்படின்னு அர்ஜுன சொல்லும்போது சொல்றார். புரங்கு குடியோன்னு பேர் அவர் இருந்துட்டு இருக்கார். பகவானுக்கு கருட துவஜகான்னு கருட குடியோன்னு பேர். அதுக்கப்புறமா அது பெரிய குருஷேத்திர பூமியில பீஷ்மருக்கு தான் தெரியும். அது யாருக்குமே இப்படி ஒரு பகவத்கீதை சம்ஹாரம் நடந்ததே தெரியாது. பேர்பட்டவர் பகவானுடைய விஸ்வரூப தரிசனம் லைவ் ரிலேவா சஞ்சயன் பார்த்து திருதராஷனுக்கு சொன்னார். ஒரு தேரோட்டி சொல்லிட்டார். ஒரு தேரோட்டி விஷயத்த ஒரு தேரோட்டி சொன்னார். அழகு. இவன் சாரதி தானே. இந்த சாரதி பண்ண பார்த்த சாரதி விஷயத்த திருதராஷனுக்கு அவனுடைய சாரதி சொன்னான். பகவான் இவன் அழகா பிளான் பண்றான் பாருங்க. நான் டிரைவர். அப்போ ஒரு டிரைவரை பத்தி யார் சொல்லலாம்? இன்னொரு டிரைவர் தானே சொல்லணும். வேற யாரும் சொல்லப்படாது இல்லை. அதனால ஒரு டிரைவரை வச்சுட்டு தான் சொன்ன பகவத்கீதையை சொல்ல வச்சுட்டான். சுவாமி பார்த்த சாரதி சொன்ன பகவத்கீதையை சஞ்சயன்ற சாரதி சொல்லிட்டான். அப்ப அந்த பீஷ்மர் கண்கள் ஆனந்த பாஷன் விஸ்வரூப தரிசனம் எல்லாம் காட்டினியடா கிருஷ்ணா. எவ்வளவு விஷயங்கள் நீ சொன்னாய். ஆத்ம தத்துவம் சொன்னாய், பிரம்ம தத்துவம் சொன்னாய், கர்மயோகம் சொன்னாய், ஞான யோகம் சொன்னாய், பக்தி யோகம் சொன்னாய், சரணாகதி சொன்னாய். எவ்வளோ பெரிய சுவாமி விஸ்வரூப தரிசனம். அத்தனை முகங்களோட சகஸ்திர சீருஷா புருஷக சகஸ்ராட்ச சகஸ்திரபாச பூமி விஸ்வத்தை ஒருத்துவான் புருஷ சுத்தம் சொல்லும்படியான அத்தனை பெரிய சுவாமி இன்னைக்கு என் உசுறு போக போறதுன்னு ஒரு பக்கத்துல வந்து நிற்கிறான். இந்த கருணையை எப்படி தாங்கிறது? உலகத்தை தாங்க முடியாதது பகவத் கிருத. வலியை தாங்கிடலாம், அவமானத்தை தாங்கிடலாம், வறுமையை தாங்கிடலாம், இல்லாட்டி ஒரு பழிச்சொல்லையும் தாங்கிடலாம். பகவான் நமக்காக வந்து நிக்கிறான் பாருங்கள். தாங்கிறது சத்தியமா முடியாது. ஒண்ணு நம்ம இவ்வளவு பெரிய எல்லாரும் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு வாங்குறோம்ன்றோம். அப்படி எத்தனை ஸ்கொயர் ஃபீட் சுவாமிக்கு கொடுப்போம்? அந்த மேக்சிமம் இந்த காலத்தெல்லாம் ஏதோ ஒரு சின்ன கபோர்டு கொடுத்தா பெரிய விஷயம். இவ்வளவுதான் நமக்கு முடியறது. சரியா சுவாமிக்கு ஒரு வீடு கொடுத்து நம்ம கபோர்டு நிக்கணும். நம்ம பெரிய வீடு எடுத்துட்டு சுவாமிக்கு ஒரு கபோர்டு அதுலயும் தேவையு நிக்கிற. அது நம்ம எந்த ஆத்துக்கு போறோமோ, எந்த இடத்துல சுவாமி இருந்தா நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லையோ அங்கதான் சுவாமி வைப்போம். சரியா? சுவாமிக்கு எங்க சௌகரியம் பார்க்க மாட்டோம். நம்ம எங்க சுவாமி இருந்தா நமக்கு தொந்தரவு இல்லையோ அப்படி இடத்த கொடுப்போம். அந்த இடத்த சுவாமி தேவையேன்னு இருந்துப்பார். அது சில இடங்கள்ல அந்த உண்டி கொடுத்துனோம். இந்த பாம்பேல எல்லாம் குட்டி 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 வீடா இருக்கு. சுராஜ் உண்டு தான். அதுல அவ இருக்கிறதே ஒன் ரூம் கிச்சன்ல இருப்பா. ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 4 பேர் இருப்பா. அதுல ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட் சின்னதா ஒரு படம் இருக்கும். அது ஒரு 7 சாமி இல்ல ஒரு 50 சாமி வச்சிருப்பான். இடிச்சு இண்டு பிடிச்சிருந்து பாம்பே ட்ரெயின் மாதிரியே நிற்பா சுவாமி எல்லாம். இப்படி நினைச்சு ஒரு சாஞ்சிட்டு இப்படி தூங்கி அதுலயும் இப்படி சொத்தி இடத்துல எல்லா சாமி இப்படி நின்று இருக்கும். எதுக்குடானா எனக்கு இடம் கொடுத்துடா என் பக்தன் அந்த இடத்துல இருப்பான். இந்த காரணியம் இருக்க பாருங்க. இருக்கிற இடத்துல நம்ம சாமி வச்ச இடத்துல இருக்கணும் அப்படின்னு சுவாமி சமத்தா இருக்காரு. நம்ம சுவாந்த இடத்துல அங்கிருந்து அங்கதான் இருக்கணும். இருந்த இடத்துல இருக்க வேண்டாம். அந்த மாதிரி இருக்க ஒரே ஒருத்தர் சுவாமி மட்டும்தான். எங்க இடம் கொடுக்கணும் அங்க இருப்பான். அவ்வளவு தெரியும். பரம் யூகம் விபவம் அந்தரியாமி அர்ச்சைன்னு 5 நிலைகள்ல இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய சுவாமி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், சர்வலோக ரட்சகன், சர்வலோக சரண்யன், சாட்சாத் ஸ்ரீஹப்பதியான பகவான், பத்யம் கூர்ம வராகம் நிருசிம்மம் வாமனம் பரசுராமம் ராமம் பலராம், இவ்வளவு அவதாரம் எடுத்தவன் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டபதி. அவ்வளோ பெரிய பிரபு. திருப்பாக்கடல்ல படுத்து நிற்கிற பிரபு. 108 திவ்யதேசம் நின்று இருக்கிற பிரபு. எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒருத்தன் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் தேவர்கள்லாம் பிரபு அவதாரம் பண்ணுன்னு திருப்பார்கடல்ல போய் யார் காலில் விழுந்து கதறி அழறாளோ அந்த சுவாமி பீஷ்மர் முன்னாடி தேவேன்னு நிக்கிறான். கடன் பட்டவன் போல நிக்கிறானோ, எனக்கு நாமஜபம் பண்ணிருக்கா என்ன பண்ணுவேன் நிக்கிறானோ. பீஷ்மர் கண்கள்ல ஆனந்த வருஷம், எனக்காக நிக்கிறேப்பா. நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கஞ்சாள மேனமாய் இடந்தனை குலுங்கவோ விலங்குமாள் வரை சுரம் கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்து இருந்து பேசு அப்படின்னு சகவாச தோஷம்னு உண்டு. இவ்வளவு நேரம் அதான் பிரபந்தம் சொன்னேன்னா ஒரு மணி நேரமா கதை பண்ணிட்டு இருக்க, அந்த பிரபந்தம் வருது பார்த்தல, அதான் சகவாச தோஷம். கதையை ஆரம்பிச்ச போது ஒரு பிரபந்தம் சொன்னேன், அதுக்கப்புறம் பிரபந்தமே வரல. இங்க வந்து வந்து உட்காந்தோட இல்லையோ கலந்த கால்கள் அப்படின்னு வர்றது அப்படின்னா அந்த சாபம் அவளுக்குள்ள ஒரு அந்த பகவத் விஷயம் இருந்ததுன்னா அது அடுத்தவாளை பார்க்கும். நீங்க திருவண்ணாமலை ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு போனால் வச்சுக்கோங்களேன், நான் ஆத்மான்னு உங்களுக்கு தெரியாமலே அது தியானம் வந்துடும், அதிசயமா இருக்கும். அவருக்கு அது வரைக்கும் நம்ம ஆத்மான்ற சிந்தனையே இருக்காது. அங்க போனேன்னா நான் ஆத்மா, ஆனா ஒரு ஏண்டான்னா அவருடைய அந்த தப்போ பலம் இந்த மாதிரி திருமணிச்சி ஆழ்வார் திருக்குடந்தை சாரங்கபாணி கோயில் போயிட்டு பெருமாள் படுத்துட்டு இருக்க படுக்கையை பார்த்து கடந்த கால் நடந்த கால்கள் நொந்தவோ, ஏண்டா சாரங்கபாணி படுத்துட்டு இருக்காய், கால் நடந்து நடந்து நொந்து போயிடுதா, ராமனா நடந்தியே கிருஷ்ணா மாடு மேய்ச்சி அதனால நொந்து போயிடுதா, வராகமா வந்து பூமி உத்தாரணம் பண்ணி அதனால எடுத்த களப்பா, நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கஞாலம் ஏனமாய் இடந்தனை குலுங்கவோ விலங்குமால் வரைச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கடந்த குடந்தை எல்லாம் கடகடன் சொல்லிட்டு இருப்பான். கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்து இருந்து பேசியிருந்தார் திருமழிச்சி ஆழ்வார். ஏண்டா படுத்துட்டு இருக்கா சாரங்கா, படுத்துட்டே சொல்லுடா அப்படின்னு சொன்னா பெருமான் அப்படி தலையை தூக்கினார். அதுவா அப்படின்னாராம், நான் சொன்னேன் தலையை தூக்கிட்டே வாழி கேசனேன்னு அப்படியே தலையை தூக்கி அப்படியே வச்சிருந்தார் திருமார். இன்னைக்கு சாரங்கபாணி உத்தான சாய் தலையை தூக்கி வச்சுட்டுதான் இருக்கார். அதுபோல பகவான் வந்து நிக்கிறானா, நான் சொன்னேன்னு இவ்வளவு கேட்டியார் கதோத்தரிய பீஷ்மஸ்துதி திரிபுவன கமனம் தமாலவர்ணம் மூன்று லோகமும் பயங்கும்படியான அதிரூப சுந்தரம் மிஸ்டர் யூனிவர்ஸ் பாரவர் அவ்வளவர். வேற எவனும் அழகுன்னு சொல்ல முடியாது. முறுக்கு மீச வச்சிருந்தாலும் பார்த்தசாரி அழகுதான். வைகுண்டேக சமயத்துல மீச தாடி ஒண்ணுமே இல்லாம இருப்பார், மர மரம அப்பயும் அழகா தான் இருப்பார். படுத்திருந்தாலும் ரங்கநாதன் அழகன்தான். ஜலகண்டின் ஒரு செகண்ட் படுத்து விட்டாலும் திருப்பதி சுவாமி அழகுதான். சான்ஸே கிடையாது பகல்ல நிக்காரு, பல 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 வஸ்திர மாலையை போட்டு நின்ன என்னமா இருக்கு, இவ்வளவு மாலையை போட இன்னும் கூட ரெண்டு மாலையை சாப்பிடலாம் போல இருக்கு பெருமாளுக்கு அப்படின்னு இருக்கு. வராக மூர்த்தியா நிக்கிறார் திருவிட வந்தையில போனோம்னா அந்த காலை தூக்கிங்க அப்படி சாயார தூக்கி நிக்கிறத பார்த்தா இன்னைக்கு முழுக்க பார்த்துட்டு இருக்கோம். திருக்குறுங்குடி போனோம் அப்படின்னா சுந்தர பரிபூர்ண நம்பி ராஜன் அழகன் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே அப்படின்னு. ஸ்ரீவல்லிபுத்தூர் போனா வடபத்திர சாய் எல்லாரையும் தள்ளிடுங்க. இந்த மன்னார்குடியில ஒரு பையன் இருக்கான், கையில குச்சியை வச்சுன்னு இடுப்ப வச்சுன்னு ஒரு சாய் சாய்ச்சின்னு மன்னார்குடி ராஜகோபாலன் அழகன் அவ்வளவுதான். பக்கத்துல ஒருவே நிக்க முடியாது. கல்லழகர் பேர்லயே அழகு வச்சுருக்காரு கல்லழகர். எத்தனை நாகை சுந்தரராஜன் சவுந்தரராஜன் எத்தனை பேரு, எல்லாம் சுந்தரமா தான் இருக்கு. பேரும் சரி ஆளும் சரி பல பல பல. அதுவும் இந்த மன்னார்குடி ராஜகோபாலனையும் வடுவூர் ராமனையும் பக்கத்துல நிக்கிறது அம்மோடி தூக்கி நடந்தலாமு தோணும். அழகு சொட்ட 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 பெட்டகம் தான். அங்கனாவுக்கு என்ன குறைச்சல் முத்தங்கி சேவையில் அவர் இருந்தார்னா அச்சோடி அவர் திருஷ்டி சுத்தலாம். அழகு சொட்ட சொட்டதான், எப்படி பார்த்தாலும் அழகன் தான். அவ்வளவு அழகா இந்த பரு பிரசன்னமா நிற்கிறான். திருப்தி ஆயிட்டானா பகவானுடைய பிரத்யட்சத்தை அப்படி நின்றுட்டு இருக்கான். பீஷ்மர் கண்ணாடி நிக்கிறது எவ்வளவு அழகா இருந்தான். அந்த யுத்தம் முடிஞ்சு சாயங்காலம் எல்லாம் கிருஷ்ணனை காணமேன்னு ஒரு தேடிட்டு வராறோம். ஏன் எங்க போயிட்டான் இந்த மாட்டுக்காரன், எங்க போயிட்டான் அப்படின்னு தேடிட்டு வந்தா இந்த குதிரை எல்லாம் குளிப்பாக்கி விட்டுட்டு இருக்கான். இந்த கோகுலத்தை மாடு மேய்ச்சி மாடு மேய்ச்சி அதெல்லாம் குறிப்பாட்டி விட்டு ரொம்ப நாள் இப்ப ராஜா வாங்கிறதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்றதுக்கு சான்ஸே கிடைக்கல. சுவாமிக்கு டைமே கிடைக்கல. உள்ளுக்கு ரொம்ப நாள் ஆசை மாடெல்லாம் குளிப்பாட்டி எவ்வளவு நன்னா இருந்து இப்ப என்னடா ராஜா வாயிட்டு ஒரே டயட் அதை சாப்பிடாது இதை சாப்பிடாதேன்றா, உடம்பு போட்டு எடுத்து தொப்பை போட்டு எடுத்து எக்ஸசைஸ் பண்ணுன்றா, ஒழுங்கா மாடு மேய்ச்சா ஒழுங்கா இருந்திருக்கலாம். எல்லாரும் மாடு மேய்க்கிறது கேவலம் தான், மாடு மேய்க்கிறது சுகம்னு சொன்ன ஒரே ஒருத்தன் கிருஷ்ணன் மட்டும்தான். அதான் அம்மா சொன்னா கூட கேட்காம போறான், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னே. உலகத்துல மாடு மேய்க்க போகாதேன்னு அம்மா சொல்ல, போவேன்னு சொன்ன ஒரே பிள்ளை நம்மால் மட்டும்தான். அது எந்த மாடு மேய்க்க போனா அது கோவம் வரும். கிச்சாவே மாடு மேய்க்க போவேன்னு ஒத்த காலில் நின்றுட்டு போன ஒரு குழந்தை அந்த பழக்க தோஷமா இப்ப மாடு கிடைக்கல நாலு குதிரை கிடைச்சிட்டு அழகா பேச்சு கொடுப்பாட்டின்னு அதுக்கு எப்படி சொரிஞ்சு விடுறானா அடிக்கிறதா அப்படின்னு. குதிரை தோளுக்கு அடிப்பு தெரியுமா இவனுக்கு தெரியறதா சொரிஞ்சு விடுறான். பீஷ்மர் அதெல்லாம் பாக்குறது பேர்பட்டவன் தேவாதி தேவன் விஜயத்தை கா பார்த்த சாரதி. ஏ பிரபு அந்த உன்னுடைய ரூபத்துல என் மனசு மயங்கட்டும். ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சபதம் சொன்ன உன்னுடைய சபதத்தை மேற்கடிச்சுண்டு ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு சொன்னதுக்காக மப் பிரதிஜாம் என்னுடைய பிரதிஜைக்காக உன் பிரதிஜையை விட்டியேப்பா. நரசிம்மம் மாறி ரதத்திலே ஒரு குதி குதிச்சு சக்கராஜ் எடுத்துன்னு வந்தியே கதோத்தரிய அந்த தோல் ஒரு முத்திரியை கீழே விழறதான் என்ன நினைச்சுட்டு இருக்கான் பாத்திரம் விழுதேன் அப்படி இறங்கும் போது இறங்குற வேகத்தை கோவத்துல மேல உடுத்திட்டு உத்தரம் அந்த உத்திரியம் கீழே விழ சொல்ற கதோத்தரிய பீஷ்மர் சொல்ற அந்த உத்திரியம் விழ அவளுடைய ஸ்டைலா இருக்கான் என்ன நடத்திட்டு இருக்கா சீமா அவருடைய சாரத்தில் எழுந்துவா தெரியுமா உன்னை இப்படி எடுத்து போடுவார் அந்த மாதிரி சுவாமி அந்த அளவுக்கு இறங்கி ஒரு குதி குதிச்சாட குதிச்ச உடனே தோல் உத்திரியம் கீழே விழ கையில சக்கரத்தில் பாத்திரம் எண்ணிக்க அப்படின்னு வராது. அர்ஜுன் பகவான் காலை பிடிச்சிட்டு கிருஷ்ணா நீ ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கேடா அர்ஜுன் பேசுறதுனா காலில் வேலை காலம் பிடிச்சிட்டு இருக்கான் அவனே பிடிச்சி இழுத்துட்டு வர்றார் சுவாமி. அர்ஜுன் பார்க்கலாம் இந்த பயலுக்கு எங்க இவ்வளவு பலம் வந்தது விஸ்வரூப தரிசனம் எல்லாம் பார்த்தவன் பகவத்கீதையை கேட்டவன் ஆனா டக்கம் மறந்து போயிருக்கான் மாட்டுக்கார பயலுக்கு இவ்வளவு பலம் தான் அப்பா இவனுக்கு வேறு கேடுது கிருஷ்ணன் சல்லிசா இழுத்துட்டு போயிட்டு இருக்கான் காலை இந்த குழந்தைகள் காலை பிடிச்சி இழுத்துட்டு போவோம் தெரியுமா அந்த மாதிரி அர்ஜுனன் காலை பிடிக்க பகவான் அடிச்சு இழுத்துட்டு போற ஈரேழு பதினாலு லோகங்களும் நடுங்கறதான். நரசிம்ம அவதாரத்துல என்ன ஒரு கோபம் இருந்தோ அந்த கோபம் உக்ரமா வராறான். கிருஷ்ண உக்ரமா பார்க்கவே முடியாது அதை பார்க்க ரொம்ப தைரியம் வேணும். சில பேருக்கு அந்த தைரியம் இருந்து ஒண்ணு பிரகல்லாதன் அதுக்கப்புறம் பரசுராமர் அவர் தான் பிரார்த்தனை பண்ணி உக்ர நரசிம்மரை பார்க்கிற அகோபிலத்துல பார்கவ நரசிம்மனே ஒருத்தர் ஜுவாலா நரசிம்மனை விட உக்ரம் யாருக்குதா ஜாஸ்தி அப்படின்னா பார்கவ நரசிம்மனுக்கு நான் பல்லவன் அப்படின்னு காட்டியும் இருக்க. அதுக்கப்புறம் பயப்படாத யாருன்னா பீஷ்மர் மட்டும்தான் தீரியமா வர பகவான் வரான். எனக்காக அதுடைய கதோத்தரிய இன்னும் வஸ்திரம் இருந்தா கதோத்தரிய ஞாபகம் வச்சுக்கோங்க பீஷ்மரன் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி முந்தானம் எழுதினாலோ என்னுடைய வஸ்திரம் எழுதினாலோ கதோத்தரிய கிருஷ்ணன் நினைச்சுக்கோங்க அப்படி எல்லாம் அந்த ஏ பிரபோ எவ்வளவு கிருப உனக்கு என் உசுறு போக போறது என்னால உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை ஆனாலும் எனக்காக வந்து நிக்கிறேடா கிருஷ்ணா என்ன கைமாறு பண்ணிட முடியும் நம்மளால சொல்லுங்க ஆச்சாரியனுக்கும் பகவானுக்கும் நம்மளால திரும்பி பிரத்யுபகாரம் பண்ண முடியும் ஆனா சத்தியமா முடியாது. எத்தனை கோடி ஜென்மா எடுத்தாலும் பகவானுடைய காருண்யம் தாங்கா டெய்லி சாப்பிடுறோம் ஆகாரம் பசிக்கிறது நல்லா சாப்பிடுறோம் அதுக்கப்புறம் உள்ள என்ன ப்ராசஸ் ஆகுறதுன்னு யாராவது பாக்குறோமா இந்த ப்ராசஸ் ஆகி சக்தியெல்லாம் எடுத்துட்டு டெய்லி மலம் வெள்ள வரது உள்ளுக்குள்ளே சுவாமி அழகா பரட்டி இருக்கான் வெள்ள போ அப்படின்னு தள்ளி விடுறான். எத்தனை பெரிய காரியம் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஜலமெல்லாம் கூட கண்டதையும் சாப்பிடுறோம் அது சக்தியெல்லாம் எடுத்துட்டு டெய்லி மூத்திரம் வெள்ள தொடரானே இதெல்லாம் சுவாமியுடைய பலத்தினாலே நடக்கிறது. அவ்வளவு அழகா டிசைன் பண்ணி வச்சிருக்காரு எல்லாத்தையும் பிரபு. அப்ப இவ்வளவு கிருபை பண்ணிருக்க பகவான் சர்வ அந்தரியாமி ஒருத்தன் என் கண் முன்னாடி நிக்கிறேப்பா அப்படின்னு ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணார். எல்லா ஸ்தோத்திரமும் பண்ணார் கிருஷ்ணா அப்படின்னார் பகவான் பீஷ்மா அப்படின்னு பார்த்தா இவர் கிருஷ்ணான்னு சொல்ல பகவான் பீஷ்மான்னு சொல்ல கடைசியா சொன்னது கிருஷ்ணா கடைசியா கேட்டது பீஷ்மான்னு கிருஷ்ணன் சொன்ன சப்தம் கடைசியா கண்ணோட கண் பார்த்தது கிருஷ்ண ரூபம் அப்படியே உத்தரவிட்ட சுவாமி வலிக்காம எடுத்தான் உயிர் அவர் நெருக்கல வலிக்காம எடுக்கிறதுன்னு எனக்கு அதான் சொன்ன இந்த பவளமல்லி பூ மாதிரி இந்த பவளமல்லி பூ கஷ்டப்பட்டு பிரிக்கவே வேண்டாம் அப்படின்னு விழுந்துடும் அந்த இலைய தொட்டாலும் விழுந்துடும் அந்த மாதிரி வலிக்காம அந்த உசுரை எடுத்துட்டான் அப்படியே பகவானோட இரண்டரை கலந்துட்டான் பீஷ்ம பிதாமக தேவலோகத்திலிருந்து புஷ்பங்கள்லாம் வாய் இறக்கிறார் துந்துடி வாத்தியங்கள்லாம் முழங்கிறதுன்னா பெரியவர் பூமியில அவர் இருந்தது காலம் நிஜமாவே பூமாதேவிக்கு அத்தனை ஒரு சந்தோஷம் ஜம்மனு பீஷ்மர் பகவான் கண்கள் ஓரத்துல கண்ணீர் துளி எட்டி பார்க்கறது இன்னொரு பீஷ்மர் கிடைக்க மாட்டாரு அத்தனை பேர் வேணா வரலாம் பீஷ்மருக்கு சமானமா வேற ஒருத்தர் கிடையவே கிடையாது அழகு அவ்வளவு ஜோரா அந்த பீஷ்மர் முக்தி அடையிறார். பகவான் பார்த்தான் எல்லாம் அந்திம சம்ஸ்காரம் எல்லாம் முடியறது கிருஷ்ணன் அழகா கிளம்பி துவாரகைக்கு கிளம்பிட்டான். பகவான் துவாரகை கிளம்பி போயாச்சு இங்க அழகா பரிசுத்த மகாராஜன் திறந்துட்டான். திறந்தவொடனே குழந்தை மூச்சு மூச்சு பாக்குறான் இவர் அவர் இந்த கர்ப்பத்துக்குள்ள ஒரு மாமாவை பார்த்தேன் கண்ணங்கரேன்னு ஒரு மாமா சிக்கச்சவேல்னு கண்ணோட சிக்கச்சவேல்னு கையோட ஸ்டைல அப்படி கதையெல்லாம் சுத்தினாரே யாரு யாரும் பரிசு பண்ணி பாக்குறான் யாருமே இல்லை அப்படி பரீட்சை பண்ணி பார்த்ததுனாலே பரீட்சித் அப்படின்னு திருநாமம் வந்துருது. விஷ்ணுராதன் அப்படின்னு தான் அவரோட பெயர். விஷ்ணுராதன் அப்படின்னா பகவானுடைய திருவடி கமலங்கள்னால அடையாளம் பண்ண பெற்ற குழந்தை. மகாபாரதம் சொல்லும்போது கரிக்கட்டையா விழுந்துட்டான், கிருஷ்ணனுடைய திருவடிப்பட்டு புனர்ஜென்மா அடைஞ்சான் அப்படின்னு காண கிடக்கல். பரிசுத்தம் வந்துட்டான், நன்னா வளர்றான், ஜோரா பெருசாயிட்டே இருக்கான். அர்ஜுனன் துவாரகையில கிருஷ்ணனை போய் பார்த்தான். பகவான் கொஞ்ச நாள் துவாரகையில இருந்தான். 125 வருஷ காலம் கிருஷ்ண அவதாரம். பகவான் ராமவதாரம் அழகா 11,000 வருஷங்கள், தச வருஷ சகஸ்ராணி தச வருஷ சதானி, 11,000 வருஷம் பகவான் ராமன் இந்த பூமியில இருந்திருக்கான். அந்த ராமனே பொய்யின்றான் அநியாயம். 11,000 வருஷம் இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ண ராமனுடைய ராமஜென்ம பூமியில ஒரு கோவில் கட்டுறதுக்கு நமக்கு முடியலை அப்படின்னா வேறத்தை சொல்ல முடியும். இந்துக்களுக்கு இன்னும் சிராணி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அத்தனை அழகு அந்த பகவான், அவ்வளவு அழகா லீலை பண்ணவன். கிருஷ்ணாவதாரம், 125 வருஷம் பகவான் தீர்மானம் பண்ண அழகா வைகுண்டத்துக்கு கிளம்பிடுறான் பகவான், சரீரத்தோட கிளம்பிடுறான். அர்ஜுனன் திரும்பி வந்துடுறான், ஊருக்கு வந்தவனே சொல்றான், கிருஷ்ணன் பரமபதிச்சாச்சு, பகவான் வைகுண்டத்துக்கு போயிட்டான் அப்படின்னுட்டான். உடனே யுதிஷ்டர் மத்தவாள்லாம் பார்த்தா, சரி நம்மளும் கிளம்பிடலாம், நீங்கள் இந்த பூமியில் இருக்க வேண்டாம் சொல்லி பரிஷத்து மகாராஜனுக்கு அழகா பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு அவள்லாம் கிளம்பினா அவ மோட்சம் அடைஞ்சுடுறான். பரிஷத்து மகாராஜன் ராஜ்ய பரிபாலனம் பண்றான் கிருஷ்ண தியானத்தோட கிருஷ்ணஸ்மரணையோட. ஒரு ராஜ்யத்தை எப்படி பரிபாலனம் பண்ணணும்னு சொல்லியிருக்காளோ அப்படி பண்ணணும். அதுதான் ஹிந்து தர்மம். இது சொல்லாத விஷயமே கிடையாது. பொலிட்டிக்கல் சயின்ஸா இருக்கட்டும், எப்படி நார்மல் சயின்ஸா இருக்கட்டும், சாட்டலைட்டா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், எல்லாமே கிளீனா சொல்லியிருக்கு. இந்துவிசம் சயின்ஸ் இல்லாம இந்துவிசம் கிடையவே கிடையாது. சயின்ஸ் தான் பேச இந்துவிசத்துக்கு. வேத மந்திரங்கள்ல இருந்து இந்த நவகிரகங்கள் ஹோமம் எல்லாம் பண்ணா பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர் வைப்பான். நீங்க அந்த கலர் எல்லாம் பார்த்தோம்னா, இன்னைக்கு இவ செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு என்ன கலர்னு சொல்றாலும் அந்த கலர் ஜாக்கெட்டை தான் அங்க வைக்கிறோம். எல்லாம் கவனிச்சு பார்த்தோம்னா கரெக்டா இருக்கு. நமக்கு புரியலைன்றதுக்காக இந்துவிசத்தை தப்பா எடுத்துட்டாரு. எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு, எல்லாத்துக்கும் கிளீனா மந்திரங்கள் இருக்கு, சயின்டிபிக்கா ப்ரூவ்டு. கண்ணதாசன் சொன்ன மாதிரி அர்த்தமுள்ள இந்து மதம். இது அர்த்தம் இல்லாம ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு. ஏகாதசி விரதத்திலேருந்து எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு. வாசல் அரிசிமாவை கோலம் போடுறதுல அர்த்தம் இருக்கு. சந்தியாவந்தனத்துக்கு அர்த்தம் இருக்கு. பூஜை பண்றதுக்கு அர்த்தம் இருக்கு. கோவில்ல கர்ப்பகிரகம் இப்படி இருக்கணும்ன்றதுக்கு அர்த்தம் இருக்கு. கற்பூராரத்தி காட்டுறதுக்கு அர்த்தம் இருக்கு. என்னென்ன சமயத்தில் இதெல்லாம் சாப்பிடணும்ன்றதுக்கு அர்த்தம் இருக்கு. நவராத்திரி போது சுண்டல் தான் பண்ணணும் அர்த்தம் இருக்கு. தீபாவளி போதுதான் பட்டாசு வெடிக்கணும் அர்த்தம் இருக்கு. அர்த்தம் இல்லாம எதுவுமே சும்மா ஹம்பக்கா ஜஸ்ட் டைம் பாஸ்க்காக இவாள்லாம் சொல்ல, வேலண்டைன்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே அந்த மாதிரி பத்துக்கிட்டு கிடையாது. எல்லாத்துக்குமே ரீசன் உண்டு, காரணம் உண்டு, கிளீனா அதுக்குரிய விஷயங்கள் உண்டு. அவ்வளவு அழகா பொலிட்டிக்கல் சயின்ஸ் அவ்வளவு அழகா சொல்லியிருக்கா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான் பரிஷத்து மகாராஜன். ரொம்ப ஜோர வாழ்க்கை போயிட்டு இருக்கு. சௌக்கியமா பிள்ள மனைவி சார்வபௌமன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் அழகா கலி புருஷன் இந்த கலியுகம் ஆரம்பிக்கிறது. அந்த கலி புருஷன் எல்லாரையும் மயக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் பரிஷத்து மகாராஜன் அவனையும் தண்டிச்சு கண்டிக்கிறான். அப்ப கலி புருஷன் சொல்றான், எனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுங்கோன்னு. அப்பதான் பரிசுத்த மகாராஜன் தங்கம், சூதாடுற இடம், கல்லு குடிக்கிற இடம், வேசிகள் இருக்கிற இடம், இதெல்லாம் கலிபுருஷனுக்கு இடமா கொடுத்தார். தங்கத்தை தான் கிலோ கணக்கில் வாங்கி வச்சிருக்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளவு அழகாக எல்லாம் கொடுத்துட்டான் அந்த கலிபுருஷன். கடைசியில் அவன் கிரீடத்திலையும் ஏறி உட்காந்துட்டான். இவனோட கிரீடம் இருக்கேன், பரிசுத்தோட கிரீடத்திலையும் ஏறி உட்காந்துட்டான். ஒரு நாள் பரிசுத்த மகாராஜன் காட்டுக்கு வேட்டையாட போறான். வேட்டையாட போனான், ரொம்ப தாகமா இருக்கு, எங்கேயும் தாகத்துக்கு ஜலம் கிடைக்கல. அப்ப அழகா ஒரு ரிஷியுடைய ஆசிரமம் தெரியறது. அந்த ஆசிரமத்துக்கு போறான். ரிஷி பகவத் தியானத்துல மக்னமாயி கிடக்கிறார். இவன் ரொம்ப தாகமா இருக்கு, ஜலம் கொடுங்கோ, ஜலம் கொடுங்கோ, ஜலம் கொடுங்கோ அப்படின்னு கேட்டான். அவர் காதல விழல. பரிசுத்த மகாராஜனுக்கு கோபம் வந்துடுச்சு. பார்த்தான் அங்க ஒரு செத்த பாம்பு கீழே கடந்தது. உடனே தன்னுடைய விரல் இருக்கு, அந்த வில்லு இருக்கு, வில்லுடைய நுனியில அந்த பாம்பை எடுத்து அந்த ரிஷியோட கழுத்துல மாலையா போட்டான். அதை அவமானப்படுத்துற மாதிரி போட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான். இவன் அந்த பக்கம் போனான். இந்த ரிஷியுடைய ஒரு சிஷ்யன் வந்தான். இவர் கழுத்துல செத்த பாம்பு இருக்கிறத பார்த்தான். இந்த ராசாதான் போட்டுட்டு போனான்னு தெரிஞ்சது. நேரம் ஓடிட்டு அவர் பிள்ளைகிட்ட சொன்னான், டே உங்க அப்பா கழுத்த ஒரு ராஜா செத்த பாம்பு பொருள் போயிட்டாண்டா. அந்த பிள்ளைக்கு ரோஷம் வந்துருச்சு. அது உடனே நதியில இறங்கி ஆசமனம் பண்ணிட்டு எங்க அப்பா கழுத்துல செத்த பாம்பை போட்டேன் எவனோ அவனை 7 நாள்ல பாம்பு கடிக்கட்டும்னு சபதம் கொடுத்துருச்சு. சாபம் கொடுத்துட்டு சபதம் பண்ணிட்டு நூண்டு பிள்ள அவ்வளவு தப்போ பலம் இருந்திருக்கு. 7 நாள்ல பாம்பு கடிச்சு அவன் உசிறு போகணும்னு இது சாபம் கொடுத்துருச்சு. ஓடி வந்தான் ஓன்னு அழுதான். ரிஷி கண்ணை திறந்து பார்த்தான். இப்ப ஓன்னு அழுதுபோது கண்ணு திறந்து அப்பயே திறந்துருக்கலாம் ஒன்னும் தண்ணீர் தண்ணீர் கடன் திறந்துருக்கலாம். இதுதான் மாயை. என்ன சமயத்துல ஏன் நடந்தது ஏன் நடக்கல ஒன்னும் புரியல பாருங்க. தேவி ஏஷாம் குணமயி மம மாயா துரட்சய. பகவான் கீதையில தெளிவா சொல்றான், என் மாயை தாண்டுவதற்கு அறியது. இது ஏன் நடந்ததுன்னு புரியல, ஏன் நடக்கலன்னு தெரியல, இது நடக்குமா நடக்காத அதுவும் புரியல நமக்கு. இதோ ஓடிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும். இதான் மாயை. தேவி ஏஷாம் குணமயி மம மாயா துரட்சயான்ற பகவான் கீதை. அப்ப சரிடா எதுக்கடா ஆடுற பாம்பு தானே, இப்படி சத்த பாம்பு தானேடா, இது என்ன ஒரு பெரிய விஷயமா எடுத்து கீழே போட்டா. அவன் சொன்னா இல்லப்பா நான் சாபம் கொடுத்துட்டேன், அந்த ராஜா பாம்பு கடிக்கிறோம் சாபம் கொடுத்துட்டேன். ரிஷி தியானத்துல பார்த்தார் வந்தது பரிசுத்த மகாராஜன்னு தெரிஞ்சு போயிடுது. ரொம்ப வருத்தப்படுற, நல்ல ராஜனாச்சேடா அவனுக்கு போய் இப்படி சாபம் கொடுத்துட்டியே அப்படின்னு சொன்னா. உடனே ஒரு சிஷியனை கூப்பிட்டு ராஜா கிட்ட அனுப்பினார், இந்த மாதிரி என் பிள்ளை சாபம் கொடுத்துட்டான், இந்த சாபத்தை மாத்திக்கிறதுக்கெல்லாம் வழி இருந்தா பாத்துக்க சொல்லு அவனை அனுப்பிட்டான். பரிசுத்த மகாராஜன் ஆசை வந்தோட வருத்தப்படுறான், தப்பு பண்ணிட்டேனே. ஒரு ரிஷி கழுத்து அப்படி மாலையை போட்டிருக்கப்படாது, இவ்வளவு பெரிய அகம்பா வந்துருத்து. இதுக்கு ஏதான எனக்கு ஒரு தண்டனை கிடைச்சாதான் நிம்மதினு அவன் நினைக்க, அதுதான் அவனோட மனசு. நம்ம எல்லாம் தப்பு பண்ணிட்டோம், நான் தப்பே பண்ணலன்னு ஆர்கியூ பண்ணுவோம். நம்ம கன்ஃபார்மா தெரியும் தப்பு நம்ம தான் பண்றோம்னு, ஆனாலும் நான் தப்பு பண்ணலேன்னு ஒரு வாதம் பண்ணுவோம். அதுக்கு ஒரு தைரியம் வேணும், தப்பு பண்ணிட்டு நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிறதுக்கும். நானே தான் ஆயிடுக ஆண்டாள் சொல்றா திருப்பாவையில், வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக. நமக்கு நடக்கிற அத்தனை கஷ்டத்துக்கும் ஒரே ஒருத்தர் தான் காரணம், நம்ம தான், யாரும் இல்லை. நம்ம பண்ணாத ஒரு தப்பு நமக்கு மேல வந்து விழாது. நான் ஒண்ணும் பண்ணலையே அப்படின்னா பூர்வ ஜென்ம கர்ம வினை, யாரோ பண்ண நம்ம தலையில விழவே விழாது. பகவான் கரெக்டா வச்சிருக்கான், கிளீனா வச்சிருக்கான் எல்லாத்துக்கும். பரிசுத்த மகாராஜன் வருத்தப்படும் போது குருவுடைய சிஷ்யன் வந்து சொன்னா, இந்த மாதிரி சாபம் ஆயிடுச்சு உங்க குரு சொல்ல சொன்னார் அப்படின்னு. பரிசுத்த மகாராஜன் ரொம்ப சந்தோஷப்பட்டான், நான் பண்ண பாபத்துக்கு சரியான தண்டனை 7 நாள்ல மரணம் அப்படின்னு. அவ்வளவு தைரியம் வேணும், 7 நாள்ல மரணம் அப்படின்னு நமக்கு யாராவது நீங்க சொல்லட்டோமே, அவ்வளவுதான். அப்பயே உச்சு பாடி போயிடும், முகத்தை பாவமா தந்து வச்சுப்போம், பரவாயில்லாம் பார்த்து நான் இருக்க போதுன்னு 6 நாள் தான். அதுக்கு நான் பொறுப்பு இல்லப்பா, சாப்பிடறதுக்கு ஆசை இருந்தா இருக்க போது 6 நாள் நல்லா பஜ்ஜியை பண்ணி கூட சாப்பிடுறேன் அப்படின்றா. சில பேர் எங்க டிவி பாக்கணும்னா, எனக்கு இருக்க போறது 6 நாள் நான் டிவியை பாத்துக்கிறேன் அப்படின்றா. எல்லாருக்கும் ஒரு எல்லாரும் தெரிஞ்சு எல்லாம் கூப்பிடுறேன், இருக்க போறது 5 நாள் தான் வந்து பாத்துட்டு போயிடு, அப்புறம் நீ வரும்போது அறுப்பேன் இருக்க மாட்டேன்னு தெரியும். நிஜமாவே ஒருவேளை மரணம் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா பயங்கரமா இருக்கும். இது சீக்கிரம் செத்து போனா தேவையான்னு தோணி போயிடும், இதுக்கு 7 நாள் 7 நிமிஷத்துல போனா தேவையான்னு தோணி போயிடும். ஏன்னா அந்த சுய பச்சாதாரம் இருக்கு பாருங்க, நமக்கு ஒரு பெரிய பலகீனம் எதுன்னா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், யாருக்காவது என் கஷ்டம் புரியறதாண்டோம். உலகத்துல யார் கஷ்டப்படலன்னு நீங்க நினைக்கிறேன், நமக்கெல்லாம் கண்ணாவது இருக்கு. கண்ணு தெரியாத பல கோடி பேர் இருக்கா, கையேலாத பல கோடி பேர் இருக்கா, வாய் பேச முடியாத பல கோடி பேர் இருக்கா, புத்தி சுவாதீனம் இல்லாத பல கோடி பேர் இருக்கா, எத்தனை பேர் கஷ்டப்படுறோம். நான் பாத்துக்கேன், நம்ம யாருமே கஷ்டப்படணும், சத்தியம் பண்ணி சொல்றேன். கஷ்டம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியல, சத்தியமா கஷ்டம்னா நீங்க நினைச்சிருக்கிறது கஷ்டமே இல்ல. கஷ்டம்ன்றது தனி கஷ்டம்ன்றது தனி, பல விஷயங்கள் நீங்க கஷ்டம் ஆயிடுது. வயசான அப்பா அம்மா இருந்தா அவளை பாத்துக்கிறது பாக்கியம்னு தோணல, பாரம்னு தோணி போயிடுது. ஒரே கஷ்டமா இருக்கு, அப்பாவுக்கு வயசாயிடுது, படுத்தி எடுக்கிறார் அப்படின்ற அம்மா ரொம்ப சொல்பேச்சே கேட்கமா, யாரு யாரு கேட்கணும் தெரியுமா, சொல்பேச்சு கேட்கலன்ற அப்பா அம்மாவை. எதெல்லாம் பாக்கியமோ அதெல்லாம் பாரம் எடுத்து பேர் கஷ்டமே கிடையாது, கஷ்டமே கிடையாது. டெய்லி ஆஃபீஸ் 1.5 மணி நேரம் டிராவல் பண்றோம், யார் பண்ண சொன்னா ஆட்டில் உட்காந்துக்கோங்க, இது ஒரு கஷ்டமா? 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணா மாசம் சொல்லையா சம்பளம் வாங்கும் போது தெரியறதோண்ணா, இது கண்ணோ பெரிய தியாகமே பண்ண மாதிரி ஆஃபீஸ் கத்தால 6 மணிக்கெல்லாம் போயிடுறேன். சரி போக வேண்டாம், ஆட்டில் உட்காந்துக்கோங்க, சம்பளம் வேண்டாம், நிம்மதியா இருக்கு, யார் வேண்டாம்னா ஏதானும் ஒண்ணு இருக்கணும். அதாவது நம்ம எப்பொழுதுமே நம்ம ரொம்ப நல்லவான ஒரு பிக்சர் கொண்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கஷ்டப்படுற பல கோடி பேர் இருக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உண்டு 75 வயசு. அவர் பிள்ளை ரொம்ப நன்னா இருந்தா திடீர்னு எங்கேயோ பாம்பேல ட்ரெயின் ஏறும்போது தவறி கீழே விழுந்துட்டான், மண்டையில அடிபட்டு கொடுத்து கொஞ்சம் இதுவாயிட்டான். ஆனா போய் வேலைக்கு எல்லாம் போக முடியல. அவர் ரிட்டையர் ஆகும் பொழுது ரிட்டையர் ஆகி பையன் வேலைக்கு போயிட்டு இருக்கா அப்பாடான் நினைச்சா அப்ப அந்த பிள்ளைக்கு அடிபட்டு கொடுத்து அதுக்கப்புறம் திருப்பி இவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சார். எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க, வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு எவ்வளவு சொல்ப சம்பளத்துல ஏதோ வேலையை கட்டி வைத்துக்கிட்டே தான். 25 வயசுல பண்ண 40 வயசுல பண்ண 65 வயசுல உட்கார வேண்டிய வயசுல ஓடுற இன்னைக்கும் இந்த இந்தியன் ஸ்கேன்ஸ் நீங்க போனதுன்னா தெரியும். தாம்பரத்துல இந்தியன் ஸ்கேன் தான் எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. போன வாசல்ல ஒரு தாத்தா இருப்பார், ஒரு ஐயங்கார் தாத்தா தான் நினைக்கிறேன். நாளைக்கு 3 பேருந்து அவரை பார்த்துருக்கேன். அன்னைக்கு அவர் அங்க பார்த்து தூக்கி வாடி விடுறது என்ன நினைக்கிறேன், இல்ல ஏதோ வேலை பண்ணலாமே அப்படின்ற எவ்வளவு சம்பளம் கேட்டார், 2000 ரூபாய் சம்பளம். அவருக்கு செருப்பெல்லாம் எடுத்து வைக்கிறது இப்படி இருக்கிறார். நிஜமாவே கதி கலங்கி போயிட்டேன், கதி கலங்கி போயிட்டேன். நான் சின்ன வயசுல பாத்துக்கேன், ஒரு உப்பு வச்சிருந்த ஒரு தாத்தா உண்டு. நான் இன்னொரு 5 வயசுல நான் பாத்துக்கேன், ஒரு 35 வயசுக்கு நான் அவரை பாத்திருக்கேன். டெய் 35 ஒருவர் நிச்சயமா அதெல்லாம் தான் கஷ்டம். நம்ம என்ன கஷ்டப்பட்டுட்டோம் சொல்லுங்க, ஜாலியா டிவியை பார்த்துட்டு சௌக்கியமா ஏசியை போட்டு நிம்மதியா கிரிக்கெட்டை பார்த்துட்டு ஆனந்தமா பேப்பரை படிச்சுட்டு போர் அடிச்சா சண்டை போட்டு இதான் பண்ணிட்டு இருக்கு. என்ன கஷ்டம் இருக்கு, கஷ்டம் ஒண்ணுமே கிடையாது. அப்படியே கஷ்டம் சொன்னா பிராரப்த கர்ம வினை. அதனால பகவான் நம்ம நல்லாவே சௌக்கியமாவே ஃபர்ஸ்ட் கிளாஸா வச்சிருக்கான். பகவான் நன்னா வச்சிருக்கான் வாய் நிறைய சொல்லுங்க, கஷ்டப்படுறேன்னு சொல்லவே சொல்லாதீங்க. இறகுதான் ஒண்ணுமே சரியில்லை, உடம்பே முடியல, மனசே சரியில்லை. இது எத்தனை வருஷம் சொல்றதா உத்தேசம், இப்படி சொல்லி முடிக்கிறது ஆயுஷா பாதிக்கு மேல போயிடும். மீதி ஆயுஷ இதையே சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஆனந்தமா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். வார்த்தையும் நன்னா இருக்கணும், குறையா இருக்கப்படாது. வார்த்தை ஆட்டிடியூட் எல்லாம் அப்படி பாசிட்டிவா இருக்கு. இதுக்குதானே இவ்வளவு புத்தி பண்றோம், அதுக்குதானே இவ்வளவு அழகா கோவில் எல்லாம் போறோம், அதுக்குதான் இவ்வளவு பூஜை பண்றோம், அதுக்குதான் சுவாமி எல்லாம் வச்சிருக்கோம். பரிசுத்த மகாராஜன் அப்பாடா நான் பண்ண பாபத்துக்கு பெரிய தண்டனை கிடைச்சிருக்கு, சந்தோஷம் சொல்லிட்டோம். அந்த சாபத்தை மாத்திக்க முயற்சி பண்ணவே இல்லை. பிள்ளைக்கு அழகா பட்டாபிஷேகம் எல்லாம் பண்ணி வச்சுட்டான், ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டான். மனைவி கிடைச்சா கவலைப்படாது, நிம்மதியாரு, தைரியமா இரு, அட்லீஸ்ட் சந்தோஷப்படி 7 நாள் தான் இருக்க போய் தெரிஞ்சு கொடுத்து. அது ஒண்ணு இல்லையா, அவ்வளவு நல்லா இருக்க போறா, இதுக்கு மேல இம்சை கிடையாதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த ஒரு கேரண்டி இருக்கு இல்லையா. சில நிறைய விஷயம் நம்ம ஒழுங்கா பாக்குறது இல்ல. இப்ப ஜோசியக்காரர் சொல்லுவா சமயத்துல 7.5 சனி உங்களுக்கு பிடிச்சு ஆற்றுறது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. 7.5 வருஷம் அதை நினைச்சே பாதி துக்கமா ஆயிடுவோம். அல்ல, ஒரு கேரண்டி கிடைச்சிருக்கு, 7 வருஷம் உசுரோட இருக்கப்போ ஒரு கேரண்டி கிடைச்சிருக்க. அப்பாதான் நிம்மதியா இருக்கலாமோ, 7 வருஷம் எத்தனை விஷயங்கள் அனுபவிக்கலாம், எத்தனை கோவில் போகலாம், எத்தனை பகவத் விஷயங்கள், எத்தனை தடவை சகசநாமம் சொல்லலாம், 7.5 வருஷம் சகசநாமம் சொல்லி ஒரு கேரண்டி. அப்படி யோசிக்கிறது 7.5 வருஷம் எனக்கு 7.5 சனி படுத்துறது, சனியை நம்ம படுத்தாம இருந்தா போதும், அவர் படுத்துறதே கிடையாது, அவர் பக்தால படுத்தவே முடியாது. பல விஷயங்கள் தேவையில்லாம நம்மோ மனசை போட்டு அலட்டிங்க குழப்பிண்டு வாழ்க்கை நம்மளே பாதிக்கும் மேல நாமளே நம்மளை படுத்திக்கணும். முதல்ல இந்த தைரியம் வேணும், உனக்கு மரணம் அப்படின்னா சரி ஐம் ரெடி அப்படி நிக்கணும், இந்த பஸ்ஸுக்கு வராம நிக்கணும், சமைச்சு முடிக்கணும். எனக்கு தெரியும் எத்தனையோ பெரியவாள்லாம் நான் பார்த்திருக்கேன், எத்தனையோ பெரியவாள் கேள்விப்பட்டிருக்கேன். அழகா புகட விட்டுறப்பாம சொல்ல, எல்லா பூஜை எல்லாம் முடிச்சுட்டோ நான் நீ கிளம்ப போறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு, அவரே நல்ல வைதிக பிராமணன், தர்பையெல்லாம் போட்டுட்டு யாரும் அழப்படாது, சந்தோஷமா கிளம்ப தர்பையில படுத்துட்டு அழகா சிரித்தார் பகவான் நாமத்தை சொன்னார். அவர் சொல்லிட்டு உசிர விட்டார், நடக்கும் அவசரத்துல அவர் சொல்லிட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு போனாராம் வைதிக பிராமணன். அந்த மாதிரி எத்தனையோ பேர் எனக்கு தெரியும், பேத்தியோ பேரனையோ வளர்க்கணும் கடமை வச்சுப்பா, முடிச்சாத்தன்னா சரி உசிர விடுறேன்னு விட்டவாள் எனக்கு தெரியும். எத்தனை பேர் நான் சொல்லட்டும், இன்னைக்கு நான் போக போறேன்னு சொல்லிட்டு போனவாள் பல பேர் எனக்கு தெரியும். எனக்கு என் ஆயுஷ் முடிஞ்சாச்சு, திருப்தியா இருக்குன்னு சொல்லிட்டு போனோம். எப்பயுமே நான் அவங்க அப்படி தட்டிட்டு போயிட்டே இருக்கணும், எல்லாத்தையும் பிடிச்சு 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 வச்சிருக்கப்படாது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டே இருக்கணும் கிளம்பியேன், இப்ப கிளம்பலாம்னா கிளம்பினா அவ்வளவுதான், இல்லைங்க 10 நாள் ஆகுமே, அதுவரை அனுப்பி வச்சுக்குவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவாளா போய் கொலையதுமே சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பிடணும். ஒரு லெவலுக்கு மேல இருந்தா யாருக்கும் யாரையும் பிடிக்காது, நல்லபடியா பகவான் அழிச்சுட்டு போயிடணும் அவ்வளவுதான். எவ்வளவுதான் நீங்க மாட்டாலும் இவ்வளவுதான், திருப்பி 3 வேளை சாப்பிடணும், மலமூத்திர விசர்ஜனம் பண்ணணும், உடம்ப குளிப்பாட்டணும், தூங்கணும், எழுந்துக்கணும், இவாளோட பேசணும், சிரிக்கணும், அப்புறம் கல்யாணம் காட்சி இதுக்கெல்லாம் விசாரிக்கணும். பெரிய இம்சை தெரியுமா, இதே ரெடி எத்தனை வருஷம் பண்றது, போர் அடிக்காது, ஆனா போரே அடிக்க மாட்டேங்க நமக்கு, அதுதான் அதிசயமா இருக்கு. அதே டிவி சீரியல் வெரைட்டியா போட்டுருக்கோம், அது வேற ஹிந்தி டப்பிங் வேற, அதை வேற உட்காந்து பாத்துட்டு இருக்கான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இங்க தமிழே தகராறு இருக்கு, அது ஒரு ஹிந்தி ஹிந்தி டப்பிங். இதெல்லாம் போர் அடிக்கிறதே கிடையாது மனுஷாலு, அதுதான் எங்களுக்கு நிச்சயமா இருக்கு. அதே பாகவதம் ராமாயணம் அதே கதை தானே அப்படின்றோம். இந்த கதை தான் டெய்லி ஓடிட்டு இருக்கு, ஆனா அது பிடிக்கலையா, அது போர் அடிக்க இது போடிக்க போர் அடிக்கிறது. எப்பயுமே நன்னா ஞாபகம், இன்னைக்கு நன்னா வேலையை போனா நன்னா சாப்பிடணும், நன்னா தூங்கணும், சத்தியா இருக்கணும். ஒருவேளை இன்னைக்குதான் ஆயுசு முடியறதா சுத்தியா கிளம்பிட்டு போயிட்டே இருக்கணும். ஐயோ நான் போயிட்டா நிம்மதியா இருப்பாரு, கவலையே படாதீங்க, என்ன பண்ணுவாரோ சந்தோஷமா இருக்கும். அப்பா அடா முடிஞ்சதுடா பிரச்சனை, யாரு நமக்காக ரூ போட்டு அத போறதே கிடையாது. சரியா சத்தியமா சொல்ற, நம்ம இந்த பக்கம் விழுந்து எழுந்தோம்னா அந்த பக்கம் டீ காஃபி ஏற்பாடு போயிட்டு மத்தியானம் சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லுவான். சத்தியம் யதார்த்தம், யாராவது போயிட்டு முதல்ல எழுதிமா சாப்பாடு ஏற்பாடு பண்ணிடும், போயிட்டுன்னு கன்ஃபார்ம் ஆகிற முதல்ல சொல்லுவான். நாலு வாய் சாப்பிடு தெரியல, அப்புறம் சாப்பிட முடியாது எல்லாரும் வந்துருவான்னு. இதுதான் யதார்த்தம். இங்க எடுக்கிறதுக்கு முன்னாடியே 3:30 எடுப்பாளா 4:30 சாப்பாடு 20 பேருக்கு சொல்லிடு. முதல்ல ஆர்டர் எதிர்க்காங்க 20 பேருக்கு சாப்பாடு, அது 20-60-50 பரவாயில்ல, ஒரு காஃபி ஒரு 40 காஃபி முதல்ல இதுல நமக்கு வேண்டியது ரெடி பண்ணிட்டு இருந்தா மத்த வேலையே. இதுதான் யதார்த்தம். யாரும் யாருக்காகவும் நிக்க போறது இல்ல, உலகம் யாருக்காக அழப்போறது இல்லை. சங்கரர் போனதுக்கு அழுதுதோ, ராமானுஜர் போனதுக்கு அழுதுதோ, ஒன்னும் கிடையாது. எல்லாம் பஞ்சமே தான். தனக்கு நஷ்டம்னு வரும்பொழுது ஒரு அழுகை, தனக்கு உபயோகமா இருக்கு அப்படின்னா அது நஷ்டம் ஆயிடுச்சுன்னா ஒரு அழுகை, தனக்கு உபயோகம் இல்லை பாரமா இருக்குன்னா போனா தேவல. நிறைய பேர் அதுக்கு என்ன கூப்பிடுவான், இந்த காலத்துல வயசானதா இருக்கா, நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். சரி, அது நல்ல மனசா கேட்கிறாளேன்னு போனா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, படுத்த படிக்கையா இருக்கா, நீங்க ஏதாவது ஆசீர்வாதம் பண்ண நல்லபடியா பகவான் அடையிறதுக்கு எனக்கு பகீர்ந்து இருக்காரா அப்படின்னு ஏதோ நல்ல எண்ணத்துல. நிறைய பேருக்கு அப்படி அபிப்பிராயமா சொன்னா போயிடுவாங்க, அவனால யாராவது கூப்பிட்டாலே இல்ல நீங்க நாமச்சமா பண்ணிருப்போம்னு சொல்றது போகிறதே இல்லை. முதன் முதல்ல ஓடிட்டு இருக்க சரிப்பா ஆசையோடு கூப்பிடுறேன், அப்புறமா தான் தெரியறது கொலை பற்றி அவா தலையில வெளிப்படப்படாது, ஏன் தலையில போடுறதுக்கு லோக பிரசித்தம் இது. யாராவது முடியாம ஒரு 3 மாசம் படுத்துட்டு கரெக்டா வச்சுக்கோங்களேன், சத்தியமா கோவில் கோவிலா போவா, எதுக்குறாங்கன்னா சீக்கிரம் நல்லபடியா ஐஷன் போயிடுன்னு. இது லோக பிரசித்தம். பரிசுத்த மகாராஜன் தான் கிளம்புறதுக்கு தயாரா இருக்கான். எப்பயுமே நன்னா ஞாபகம், இன்னைக்கு இருக்கோமா, இன்னைக்கு நன்னா எல்லாத்தையும் பண்ணணும், ஒழுங்கா சத்தையோட பண்ணணும். இன்னையோட ஆயுசு முடியறதா டக்குன்னு கிளம்பறது ரெடியா இருக்கணும், எதையும் பிடிச்சிட்டு இருக்கப்படாது. தனியாத்தான் வந்தோம், தனியாத்தான் போக போறோம், சந்தேகமே வேண்டாம். தனியாத்தான் வந்தோம், தனியாத்தான் போக போறோம். நம்ம சரீரம் தனியாத்தான் இருக்கு, குடும்பம் மனைவி குழந்தைகள் எல்லாம் ரைட் தான், எல்லாம் ஒரு வீட்டில தான் இருக்கும், ஆனாலும் தனித்தனி தான். ஒவ்வொருத்தருடைய மனசு வேறதான், வயிறு வேறதான், டேஸ்ட் வேறதான், ஆசைகள் வேறதான், எதிர்பார்ப்பு வேறதான், தோல்விகள் வேறதான், ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கும். இதான் யதார்த்தம். அதனால எப்ப வேணாலும் மரணம்ன்றது பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவுதான். பரிசுத்த மகாராசன் தயாராயிட்டான், இத்தனை பெரிய வீரன், இன்னும் நிறைய இருக்கலாம், ஆனா எனக்கு இது போதும்னு ஒரு திருப்தி வந்துடுத்து. பீஷ்ம பிதாமர் அம்பு படிக்கிற விழுந்தோன்னு வந்த திருப்தி இவனுக்கு இப்பயே வந்துடுது, அது ஒரு பாக்கிய மரணம். திருப்தி வந்து விடுத்து எல்லாத்தையும் ஒப்படைச்சுட்டான். கங்கை கரையில அழகா ஜம்னு உக்காந்துட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு பிராயோபதேசம் உண்ணாவிரதம், உயிர் போறவரை 7 நாள் ஒண்ணு சாப்பிட மாட்டேன்னு போய் கையகூபில உக்காந்துட்டான். உடனே நிறைய ரிஷிகள்னா தெரிந்து வரா, வேதவியாசர் முதற்கொண்டு பராசராத்மதற்கு எல்லா பிரிவாலும் வந்துட்டான். ஆனா பரிசுத்து கர்ப்பத்திலேயே பகவான பார்த்தான், அதனாலதான் இவ்வளவு வைராக்கியம். இல்லாட்டி நமக்கெல்லாம் வந்து எந்த வயசுல போகலாம் நம்ம எல்லாம் ஒரு வச்சுக்கோம், இவன் சின்ன வயசு ஏன் போயிட்டான் அப்படின்னு. நிறைய பேர் சின்ன வயசுலயே போயிட்டார், ஆதிசங்கர பகவத் பாதர், சுவாமி விவேகானந்தர், பராசர பக்தர், அதெல்லாம் ரொம்ப சின்ன வயசு. சங்கரெல்லாம் 32 வயசு, விவேகானந்தர் சின்ன வயசு தான், பராசர பக்தர் 28 வயசுன்னு காண கிடைக்கிற சின்ன வயசு, 28 வயசு அவர் வயசா கிளம்பி போயிட்டார். இதுதான் வாழ்க்கை. மரணம்ன்றது பெரிய விஷயமே இல்ல, பகவத் சிந்தனையோட அனுபவிக்கணும். அழகா உக்காந்துதான் எல்லாரும் வந்துட்டான், பரிசுட்டு எல்லாரையும் பார்த்து கேட்கிறான், எது நல்லது, மனுஷனுக்கு மரணம் தான் தர்மம், என்ன பண்ணணும் கரெக்டா. தாத்தா கேட்ட அதே கேள்வி, கிமேகம் தெய்வதம் லோகே கிம் வா பேகம் பராயணம் அப்படின்னு யுதிஷ்டர் பீஷ்மரை பார்த்து கேட்ட கேள்விய அப்படியே பரிசுத்து மற்ற யோகிகளை பார்த்து கேட்கணும். அப்படியே டிட்டோ அந்த வார்த்தைகள் மாறுவது அவ்வளவுதான். ஆனா அந்த வம்ச பரம்பரையுடைய பலம், கேட்டுட்டா எல்லாரும் ஒருத்தர் யஜ்யம் பண்ணலான்ற ஒருத்தர் தானம் பண்ணலான்றா, இவ ஆயுதம் பண்ணி முடிக்கிறது ஏழு நாள் முடிஞ்சிடும் போல இருக்கு. இப்படியே பரிசுத்து பார்த்துட்டு அப்ப ஒரு பைத்தியம் வந்துடுச்சு, ட்ரெஸ்ஸே போடாத ஒரு பைத்தியம், நீல நிற திருமேனியோட செந்தாமரை கண்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை பாதங்கள், செங்கனிவாயோட ஜோரா ஒரு பைத்தியம் வந்துடுத்து. அந்த பைத்தியத்தை சுத்தி நிறைய ஸ்திரீகள் குழந்தைகள் எல்லாம் வந்தா, யாருக்கும் தெரியல ஒரு பிரம்மன் ஞானின்னு. அவர் வந்தோன்னு எல்லாரும் எழுந்து நமஸ்காரம் பண்றான், வேதவியாசர் உள்பட அத்தனை பேர் புள்ளேண்டவன் அடுத்த வருஷம். நம்மளால சின்ன குழந்தைதான், 16 வயசு குழந்தை, மதுரகவியாழ்வ 70 வயசு தாத்தா. நம்மாழ்வார பார்த்து சேவிக்கிற ஞானத்துக்கு வயசு கிடையாது, சரீரத்துக்கு தானே வயசு. அழகா சேவிச்சுட்டு நம்மாழ்வாருக்கு கீழே அசிஸ்டன்ட் ஆயிருந்து மதுரகவி ஆழ்வார் திருவாய்மொழி எல்லாம் அவர் சொல்ல சொல்ல எழுதிந்து வரார். இப்ப வயசு முக்கியம் இல்லை, மனசு ஞானம் தான் முக்கியம். எல்லாரும் இந்த பைத்தியத்தை சேவிக்கிற யாரா, அந்த பைத்தியம் தான் சுகபிரம்ம மகரிஷி. அந்த பைத்தியம் வந்து இருக்கு கிருஷ்ண பைத்தியம். எல்லாரும் பைத்தியம் தான் வச்சுக்கோங்களேன். இந்த வேர்ல்டு கப் பைத்தியம் ஒண்ணு இருக்கு, நியூஸ் பைத்தியம்னு ஒண்ணு இருக்கு, ஃபேஷன் ட்ரெஸ் பைத்தியம்னு ஒண்ணு இருக்கு, பீஸா பைத்தியம், பர்கர் பைத்தியம், ஸ்மார்ட் போன் பைத்தியம், நிறைய பைத்தியங்கள் இருக்கு, சீரியல் பைத்தியம், புடவை பைத்தியம், வீடு பைத்தியம், செருப்பு பைத்தியம், சென்ட் பைத்தியம், ஃபாரின் டிராவல் பண்ற பைத்தியம், சாப்பாடு பைத்தியம், நிறைய பைத்தியங்கள் இருக்கு. பேயரே எனக்கு யாவரும் யானும் போர் பேயனே எவர்க்கும் இது பேசியன் ஆயனை அரங்கா என்றழைக்கின்றேன் பேயனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கேன். குலத்தையாளர் சொல்றா, நீயும் பைத்தியம் நானும் பைத்தியம் எல்லாம் பைத்தியம், இது எதுக்கு பேசிட்டு கிடக்கணும், நான் ரங்க பைத்தியமா இருக்கேன்ற அதுக்கு தைரியம் ஒண்ணு இல்லையா. அழகா நான் பைத்தியம் குலசேகராழ்வார், நான் ஆயனே அரங்கா என்றழைக்கின்றேன் பேயனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கே. அந்த மாதிரி கிருஷ்ண பைத்தியம் இந்த சுகபிரம்ம மகரிஷி வந்துட்டாராம். ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தர் தான் அவர் தேடிட்டு இருந்தார். எல்லாத்தையும் விட்டுட்டு கிருஷ்ண கதை கேட்கறது யார் தயாரா இருக்கேள் அப்படின்னு தேடிந்தார். யாரும் கிடைக்கல. இப்ப பரிசுத்த மகாராஜன் கிடைச்சுட்டானா, அவனை தேடிந்து வந்துட்டான், வந்துட்டார் அழகா ஜம்னு வந்துட்டார். எல்லாரும் நமஸ்காரம் பண்ணா, பரிசுத்த நமஸ்காரம் பண்ணா, சுகபிரம்ம மகரிஷி அப்படி ஜம்னு சுகாசனத்துல உட்காந்தான். அந்த இடத்துக்கு பேர் சுகஸ்தல் அப்படின்னு பெயர். இன்னைக்கும் கங்கை கரையில் அந்த இடம் இருக்கு, பெரிய ஆலமரம். இன்னைக்கும் சாட்சியா அந்த ஆலமரம் இருக்கு. அந்த இடத்த அடியன் போய் சேவிச்சிருக்கேன். அர்த்தராத்திரி 12 மணிக்கு அது கீழே பாகவதம் சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சது, பிரம்மாண்டமா இருக்கும். அந்த போனாலே அந்த காத்தே பாகவத ஸ்லோகம் மாதிரியே இருக்கும். போய் பார்க்கணும் கங்கை கரையில சுகஸ்தல், ரொம்ப அழகா இருக்கும். தெய்வீகமான ஒரு இடம். அந்த இடத்துலதான் சுகபிரம்ம மகரிஷி உக்காந்துண்டு ஸ்ரீமத் பாகவதத்தை சொன்னார். நம்ம தேசத்துல பல இடங்கள்ல இந்த மாதிரி ப்ரூவ்டு இடங்கள் நிறைய இருக்கு. குருஷேத்திரம் இன்னைக்கும் இருக்கு, பகவான் பகவத்கீதையை சொன்ன இடம் எல்லாமே அப்படியே இன்னைக்கும் இருக்கு. சுகஸ்தல்ல அழகா உக்காந்துட்டா பரிசுத்த அதே கேள்வியே அவர்கிட்ட கேட்கிறார். அப்ப சுகபிரம்ம மகரிஷி சிரிச்சென்றே பாகவதம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இதுதான் பரிசுத்த மகாராஜன் பாகவதம் கேட்கறதுக்கான கதை. ஏன் கேட்டான்ற கதை, பாகவதம் அந்த கதையை சொன்னேன். இவன் ஏன் கேட்டான், இதெல்லாம் முதல் ஸ்கந்தம். இந்த 2வது ஸ்கந்தத்திலிருந்தா பாகவதம் ஆரம்பம். எப்படி என்ன ஜெகத் சிருஷ்டி, அப்புறம் ஒவ்வொன்றா வரும் கர்தம பிரஜாபதி, மனுஷர்கள் உற்பத்தி, வராக அவதாரம், விலையினா வரும் தக்ஷபதம், துருவ சரித்திரம், இப்படி ஒவ்வொன்றா விலையினா வந்துட்டே இருக்கும். அஜாமில சரித்திரம், கிளீன அழக ஜடபரத சரித்திரம், பிரகல்லாத சரித்திரம், அப்படி எல்லாம் ஒவ்வொன்றா அப்படியே வரும். 10வது ஸ்கந்தத்துல கிருஷ்ணன் இல்லாவது, இவ்வளவு வசதி இந்த பாகவதம். அந்த பரிசுத்த மகாராஜனுக்கு மட்டும் இந்த சாபம் வரலை அப்படின்னா நமக்கு பாகவதம் கிடைச்சிருக்காரு. சில பேருடைய தியாகம் பல பேருக்கு நன்மை பண்ணித்தான் தீரும். இந்த சந்தேகமே இந்த பரிசுத்த மகாராஜனுடைய அந்த சாபம் நமக்கு 7 நாள்ல பாகவதம் கிடைக்கிறதுக்கான ஒரு அனுகிரகத்தை கொடுத்துருக்கு. அதனால அந்த பாகவதம் இவ்வளவு வசதியா வந்த ஒரு விஷயம். இதை சொல்றதும் கேட்கறதும் பரமபாகியம். அந்த மாதிரி இந்த மாதிரி பெரியவா இதற்கு சொல்றதும் கேட்கறதும் பரமபாகியம். சுவாமி ஒரு 2 வார்த்தை மங்களா சாசனம் தான்
சொல்லுங்க. வாசஸ்பதிம் விஸ்வகர்மாணம் மூதயே மனோயு ஜம்பாஜே அத்யாஹுவேமா சனோனே திஷ்டா ஹவனானி சோஷதே விஸ்வசம்பூரவசே சாது கர்மா சுதினம் ஏற்றது. ரொம்ப அற்புதமான மன்னர். என்னா நாளும் இருக்கதி சாமவேத நான்மலர் கொண்டு உணபாகம் நன்னானாள் அவை தத்துருமாவில் அன்றெனக்கவை பட்டினி நாடு. இன்றைய ஏகாதசி பட்டினி நாள். நம்ம பட்டினி கிடையாது, பூர்த்தியா சாப்பிட்டு போனோம். என்ன பட்டினி நாள் சொன்னது என்னைக்கு கேட்டா, என்னா நாளும் எஜு சாமவேத நான்மலர் கொண்டு மந்திர புஷ்பங்களாகிய வேதங்களை கொண்டு வேதத்தினுடைய உபபிரமமாக இருக்கும்படியான ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமத் ராமாயணம் இது மாதிரி பகவத் சரித்திரத்தை என்றைய தினம் கேட்கலையோ, என்றைய தினம் பகவத் ஸ்மரண பண்ணலையோ, பகவான் பாகவதால சேவிக்கலையோ, அன்றனக்கு அவை பட்டினி நாளே. அன்றைய தினம் நமக்கு பட்டினி நாள் என்று ஆழ்வார் சாதிக்கிறார். இன்னைக்கு ஏகாதசி, நியாயமா பட்டினி இருக்கணும் தானே? பட்டினின்னு பேர். ஏதோ இவர் சுவாமி சொன்னார், பிச்சா பைத்தியம் அந்த பைத்தியம் ஏதோ சில பைத்தியம்னு சொன்னார். நாம கூட எத்தனையோ விரதங்கள்லாம் வச்சுட்டு இருக்கோம், ஆனா விரதம்னு சொன்னா ஏகாதசி விரதத்துக்கு தான் சாஸ்திர விகிதமா சொல்லியிருக்கு. ஏகாதசிக்கு நாலு வேளையே ரெண்டு வேளையா சாப்பிடலாம், இல்ல ஒரு வேளை சாப்பிடலாம், அஞ்சு வேளை கூட சாப்பிடலாம், தப்பு இல்ல. ஆனா நான் சாப்பிடல காத்தலேருந்து பட்னி பட்னின்னு சொன்னா அந்த பலனே போயிடுச்சு. சில பேர் உபவாசம் இருக்கா பக்கத்துல உட்கார வச்சுட்டு அவளை சாப்பிடுச்சு, நீங்க பிரமாதமா சாப்பிடுறது ரொம்ப சந்தோஷம், நிறைய வடை பாயசத்தோடு சாப்பிடும் போது நான் இன்னைக்கு ஏகாதசி நான் எதுவுமே சாப்பிடல. ஆனா பாவி மனுஷா என் பக்கத்துல உட்காந்து சாப்பிடல சாப்பிடலன்னு பக்கத்துல உட்காந்து அந்த ஏகாதசி சாப்பிட்டவனுக்கு பலன் வந்துடும். ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ பகவான தியானம் பண்ணி சாப்பிடுறேன், உண்ணும் சோறும் பருகும் நீரும் திண்ணும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எத்கரோஷி எதாசி எஜுகோஷி தற்குருஷ்வ மதர்ப்பணம்னு பகவான் கீதை. அந்த கீதையை தான் ஆச்சரியமா சொல்லிட்டு இருக்க. அதனால சாப்பிட்டுட்டா கூட தோஷம் இல்லையா? ஆனா பகவத் ஸ்மரணை தான் இருக்கணும். ஆனா சாப்பிடாம இருந்தனா ஊர் வாட உண்ணாது உயிர் காவலிட்டு உடலில் பிரியா புலன் ஐந்தும் நொந்து தாம் வாட வாட தவம் செய்ய வேண்டான்னு தான் ஆழ்வார்கள் ரொம்ப அற்புதமாக காண்பிச்சிருக்கா. அதனால அப்படிப்பட்டதான ஏகாதசியில ஸ்ரீமத் பாகவதம் கேட்கறது, விந்தே பாரதம் தினாலி சிந்தே அதிரசம் தினாலின்னு தெருதல் ஒரு பழமொழி, அழகான ஒரு பழமொழி. செவிச்செல்வம் செவிச்செல்வம்னா காது கொடுத்த பயன் என்ன? விந்தே கேட்கறதா இருந்தா பத்ரம் கர்ணேபிஹி ஸ்ருணுயாம தேவா. வேதம் ஆரம்பிக்கிட்டு பத்ரம் கர்ணேபிஹின்னு முதல்ல காது தான் சொல்லிட்டு, அதுல ரெண்டு காது சொல்லு கர்ணேபிஹின்னு சொல்லிட்டு. ஏன்னா நல்ல விஷயத்த கேட்டுட்டே இருக்கணும். ருக்மிணி தாயார் எங்கேயோ இருந்தா, கண்ணன் எங்கேயோ இருந்தான், சிறுத்துவா குணான் புவன புவன சுந்தரா, கண்ணன் இடத்துல எப்படி அவள் ஒரு அஃபெக்ஷன் ஏற்பட்டதுன்னு அந்த சரித்திரத்தை கேட்க 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 கிருஷ்ண பக்தியில மூழ்கி திளைத்து அப்படி இருந்தா. ஆண்டாள் எங்கேயோ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்தா, கண்ணன் எங்கேயோ மதுரையில இருந்தா, இவருக்கு அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா அந்த கண்ணனை பத்தி பெரியாழ்வார் சொல்லி கேட்டு 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 அப்படியே கிருஷ்ண பக்தி கண் முன்னாடி ஸ்ரீவில்லிபுத்தூருக்கே வர வச்சுட்டா ஆண்டாள். அந்த பக்தி பரிபக்குவம் எங்க வரும்னு கேட்டா ஸ்ரீமத் பாகவதத்துல தான் கிடைக்கும். அதனால வினிட்டே கேட்கறதா இருந்தா பாகவதத்துக்கு, திண்டே அதி ரசம்னு சொன்னாலே டேஸ்ட், இதோட ஜூஸ் எல்லாம் சாப்பிடுற குழந்தைகள்லாம். ஆனா அதி ரசம்னா சூப்பர் சூப்பர் லிட்டிவ்னு போட்டு அதுக்கு மேல ஒண்ணு கிடையாது. அத மாதிரி அதிரசம் தினால அற்புதமான ரசம் பகவத் கல்யாண குணம். அதரம் மதுரம் வதனம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம். அதனால ரெண்டுமே பகவான் அர்த்தம், திண்டே கேட்கறதும் பகவானை பத்தி கேட்கணும், சாப்பிடுறதுன்னா அவனுடைய நாமத்தை சொல்றது, அதுவே உண்ணும் சோறும் பருகும் நீரும் சாப்பிடுறது ஆகாரம், பருகும் நீரும் சாப்பிடுறது தீர்த்தம், தின்னும் வெற்றிலை நன்னா ஜெரிச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் இவரை சுவாமி கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ற, இது நிறைய விஷயம் சொன்னேன், எனக்குதான் இவர் இப்ப டீச் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு சொல்றேன், ஆச்சரியமான அற்புதமான விஷயத்தை இந்த காலத்துல என்ன தத்துவங்கள்ன்றத எல்லாரும் புரிஞ்சுக்காம எங்கெங்கயோ போயிட்டு இருக்கா. ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே அப்படின்னு அதிக டைம் எடுத்து விரும்ப ரொம்ப அற்புதமா சொல்லுங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு ஒரு பாக்கியத்தை இன்றைய தினம் சுவாமி அவர் கோபாலவல்லி தாசர்னு அவருடைய திருநாமம், அவர் திருநாமத்திலே ஒரு தனி பெருமை உண்டு. கிருஷ்ண பக்தியில சிலர் கோபிகளுக்கெல்லாம் எத்தனையோ பேர் உண்டு. அத மாதிரி அந்த அவர் எத்தனை அவருடைய சர்மன் என்னன்னு எனக்கு கோபாலன்னு நாங்க பிரியமா சொல்லுவேன். அவர் கோபால பக்தி பண்றது கண்ணன் இடத்துல அபரிமிதமான ஒரு பிரீத்தி இருக்கணும். ஏன்னா பகவானுடைய அவதாரம் கூட எத்தனையோ அவதாரம் தரும், லேட்டஸ்ட் தானே லோகத்துல எல்லாருக்கும் பிரீத்தி. பகவான் எத்தனையோ அவதாரம் பண்ணா கடகோட்டி பண்ண அவதாரம்னா கண்ணனுடைய அவதாரம். அதுல இருந்து கிருஷ்ண பக்தியில ஆண்டாள் பிடிச்சா யார பிடிச்சா நடக்கணும். ராமர்கள் மாதிரி ஓல்டு தூக்கி போயிட்டா பின்னாடி போட்டான். ஏன்னா லேட்டர் லோகத்துல எத்தனை துணிமணி எல்லாம் வந்தா கூட புதுசா வந்தா எல்லாருக்கும் வரும். பகவான் பழச அவதாரம்னா எத்தனையோ பண்ண, ஆனா கடைசியா பண்ண இருப்பா தெரியும். இதுலதான் அற்புதமான இது பண்ண. அதனால இவனை பிடிச்சாதான் முதல் ஸ்டெப், இவனை பிடிச்சா வைகுண்டத்தை பத்தி அடையலாம்ன்ற ஒரு பக்திய உலகத்துக்கு ஊட்டி விட்டவள் கூடி கொடுத்தனாச்சியார். இன்னைக்கு இருக்கணும், எப்ப வேணா போனா ரெடியா இருக்கலாம், ரெடியா இருக்கலாம், சீக்கிரம் போடும், நீ போறியான பரீட்சைக்கு ரெடியா இருந்தாங்க. நாம எல்லாம் பரீட்சை கிடையாது, யாருமே பரீட்சை கதையை வேணா கேட்கறோம். இந்த கதையை கேட்ட பிற்பாடு வெளில போன பிற்பாடு ஐயோ ஒரு கோபாலன் சுவாமி என்னவோ ஏழு நாள் ஆறு நாள் சொன்னா கூட டிக்கெட் வாங்கினா ரெடின்னு சொல்ற, இந்த கதையை கொண்டு கொஞ்சம் ஒரு வாய்தா போட்ட அப்படின்னு கூட தோணும். ஆனா அது சாரம் முக்கியம் புரியும். அந்த சாரத்தை அவர் ரொம்ப அழகா சொன்ன. ஆழ்வார் வைகுண்டத்தை பத்தி அனுபவிச்ச தொடரடி புரியாழ்வார். காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து ஏகாதசி திருமாலை அறியாத திருமாலை அறியாதார்னு சொல்லிட்டு, திருமால் என்று சொன்னா பகவான் சிவபதி நாராயணன். அந்த திருமாலை தெரிஞ்சுக்கணும்னா தொண்டரடி பொடியாழ்வார் இயற்றிய திருமாலையே தெரிஞ்சுக்கணும். இந்த திருமாலை தெரியாட்டா அந்த திருமாலை தெரியாது. ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு சொல்லோ. அத மாதிரி காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழிதறிகின்றோம் நமம் தவறு தலை. ரெண்டு நிமிஷத்துல முடிச்சுடுறேன், அஞ்சு நாலு நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டா அது முடிக்கிறது இருந்து அவர் கொடுத்த டைம் 2 மினிட்ஸ் அதை எடுத்துடுறேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார், ஆழ்வார்களுக்குள்ள அவருக்கு தொண்டரடி பொடியாழ்வார். தொண்டர் நான் பாகவதர் அடிமையானவர், பெருமாளுக்கு அடிமையானவர். அடின்னு சொன்னா அவருடைய பாதம், அடியிலேந்து விழக்கூடிய துகளுக்கு பொடின்னு பேர். தொண்டர் அடி பொடி பக்த அங்கிரி வேணும் பேர் இவருக்கு. இவர் பண்ண காரியம் தெரியுமா, நாவலுக்கு நமம் தமர் தலைகள் மீதே. நமன்னா யமனுக்கு பேர், நமன் பேர் நமம் தமர்னா யம தூதர்கள் இருக்காரு அவர்களுடைய தலைமையில கால வச்சு வைகுண்டத்துக்கு போவேன். பேர் மற்ற சுவாமிக்கு தாசன் பேரு, தலைமையில கால வச்சு போவது எவ்வளவு தைரியம் பாருங்க. இத மாதிரி சொல்லலாமா, இவரா ஒரு பக்தனர், ஏன் வந்து இந்த பக்தினர் மூலகு உண்டு உமிழ்ந்த முதல்வர் 7-14 லோகத்தையும் மகா பிரளயம் வரைச்சு மூலகு உண்டு பிரளயம் வரைச்சு வாயில போட்டு முடிஞ்சு விடுறான். மூலகு உண்டு பிரளயங்கள் முடிஞ்ச பிற்பாடு திரும்ப வெளியில கொண்டு வரான். உமிழ்ந்து முதல்வா, அப்படிப்பட்டதான முதல்வனா இருக்கக்கூடிய பரமசிவன் நாராயணா, நீ நாமம் கற்ற உன்னுடைய திருநாம வைபவத்தை நான் தெரிஞ்சு விட்டேன், அதனால யமதூதர்களுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு முதல்ல சொல்லி முடிச்சுட்டேன். அப்புறம் இப்படி கீழே பார்த்தாரு, இது மேல பார்த்துட்டு சொன்ன விஷயம், பூமியை பார்த்தாரு அடுத்தது வேதமும் பிராயுமும் எல்லாருக்கும் பிரமாணம் வேதம் தானே. வேதம் இல்லாத உலகத்துல எந்த தர்மமும் கிடையாது. எந்த இதிகாச புராணம், பகவானே வேதத்திற்கு கட்டுப்பட்டவன். எத்திய விஸ்வசிதம் வேதாக, வேதம் யாரும் உண்டு பண்ணல. பைபிள்னு சொன்னா ஒரு காலம், குரான்னு சொன்னா ஒரு காலம், ஆனா வேதம் அப்படி இல்ல. எம்பெருமான் எப்படி நித்தியமோ அந்த வேதமும் நித்தியமானது. வேதம் ஒற்றராலே பண்ணப்பட்டது இல்ல, எம்பெருமானுடைய மூச்சிக்காத்தே வேதம். மூச்சு இல்லாத ஆக்சிஜன் இல்லாம நம்ம வாழ முடியாது. அந்த மூச்சு இல்லாத பகவானே இருக்க முடியாது. அந்த வேதம் ஆகிய மூச்சை கொண்டுதான் பரமாத்மா இந்த லோகத்துல எல்லாத்தையும் பண்றான். அப்படிப்பட்டதான வேதத்துல வேதநூல் பிராயம் நூலும் ஆரம்பிச்சது. அதுல பேதை பாலகன் அது ஆகும் பிணி பசி மூப்பு துன்பம் கடைசியில பார்த்தார். ஆதலால் பிறவி விழுந்தேன் அரங்கமான அதருளானே. அதனால இந்த உலகத்தை பார்த்தேன், இத்தனை சொன்னார்கள் சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாவில் சொல்லு சொல்லு என்று சுற்றம் இருந்து தீயொரு பக்கம் சேர்வதன் முன்னம் செங்கன்மாலுடன் சிக்கன சுத்தமாய் ஒரு பக்கம் நிற்கவல்லார்க்கு அறவதண்டத்தில் உயலுமாமே. ரொம்ப அற்புதமான விஷயம் இததான் பரீட்சித் மகாராஜா. ரொம்ப ஆச்சரியமாக 7 நாட்களுக்குள்ள கண்ணனையே எதிர நிறுத்தி அந்த கல்யாண குணங்களை அனுபவித்து இந்த ஆத்மாவுக்கு ஒரு விருந்த கொடுத்து பகவத் சாட்சா்காரம் பெறுவதற்கு தகுந்த காலம் என்றத ரொம்ப ஆச்சரியமான பாகவதத்தில் சொன்னார். இது ஆழ்வார்கள் வேதத்திலேருந்து வந்த விஷயங்களை ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். அவர் இயற்கையிலேயே ரொம்ப வாக்மி, நல்ல பகவத் பக்தி ரசானுபவத்தை ஊட்டக்கூடியவர். அது மட்டும் இல்லை, அவருக்கும் நமக்கும் ஒரு ஸ்நேகத்துக்கு ஒரு காரணம், எங்க அத்தை அதாவது சேலம் எஸ்பிஜின்னு பிரசித்தமான ஒரு அவ குடும்பத்தை சேர்ந்த எங்க அத்தை பிள்ளை இந்த பிளாட்ல ஒரு இடம். அவருக்காக நான் பாக்குறது ரெண்டு தடவை வந்தேன், இவருடைய பரிசு எனக்கு கிடைச்சது நம்ம அவர்கிட்ட. அதனால அவர் ரொம்ப ஆச்சரியமா ஒரு சம்பிரதாயமான ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு இருக்க. இந்த காரியமானது லோகத்துக்கெல்லாம் ஹிதம் பண்ணும்படியான அளவுலையும் எல்லாரும் பக்தி மார்க்கம் கிருஷ்ண பக்தி பண்ணி பகவானுடைய அருளை பெறுவதற்கு கடைச காலம் தின்னுமே பசுபி துல்லியம் தின்னு சற்புருஷை சமம்னு சொல்ல. அதனால பிறக்கிறது இறக்கிறது இது ஒரு இதுவாகிடுது. ஆனால் கடைச காலம் இருக்க அந்த காலத்தை பகவத் விஷயத்திலேயும் ஆச்சாரிய பக்தியையும் பகவத சத்விஷயத்திலேயும் கொண்டு காலக்ஷேபம் இது. காலக்ஷேபம்னா எல்லாமே காலக்ஷேபம் தான். தூங்குறது விளையாடுறது சுப்புறது அதுவும் க்ஷேபம் தான். அது காலக்ஷோபம். ஆனா காலக்ஷேபம்னா இதுதான். இத மாதிரி பகவத் விஷயத்தை நல்ல சத்விஷயத்தை கேட்டு ஆத்மாவுக்கு இந்த சரீரத்தை வளர்க்கறதுக்கு நாம எவ்வளவு ஆசைப்படுறோம். ஆனா சரீரத்துக்குள்ள அந்தரியாமி அனோரணியான் மகதோ மகிரியான் ஆத்மா குஹாயாம் நிஹிதோஸ்ய ஜந்தோஹோன்னு உபனிஷத் சொல்றது. அதனால அதுவுக்கு அணுவா கண்ணுக்கே தெரியாத அளவுல அந்த பரமாத்மா உள்ளுக்குள்ள இருந்து எல்லாத்தையும் நடத்துறான். அதான் கட்டோபனிஷத் ஆத்மானம் ரத்தினம் விஞ்சி சரீரம் ரசமேவது புத்தியந்து சாரதின் விஞ்சி மன பிரகிரகமேவத மனசாகிற கடுவாளத்தை வச்சுட்டு இந்த சரீரமாகிற தேர பரமாத்மாவான பகவான் உள்ள இருந்து நம்ம நல்வியத்திலே செலுத்துகின்றான்றதுதான் நமக்கு வேதங்கள்லாம் இதிகாச புராணங்கள் காண்பிச்சது. அந்த விஷயத்த கேட்கறதுன்னு சொன்னா நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். இனிதனம் ஏகாதசனிக்கு பாகவதன் கேட்டா அவ்வளவு புண்ணியம் சொல்லுது. அதனால இரவு நாள் சொல்றேன்னு சொன்னார். சொன்ன உடனே எனக்கும் ஒரு பாக்கியம் தான். இன்னைக்கு வெறுமைதான் உட்காந்துருக்கேன். கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்ப பகவான் ஏற்படுத்தி கொடுத்தான். அதனால இப்படிப்பட்டதான ஒரு மகான் அவர் நிறைய சம்பிரதாயத்துக்கு நிறைய காரியங்கள் பண்ணி மேல வர்த்ததாம் அபிவர்த்ததாம் பகவானுடைய அனுகிரகத்தினால நிறைய பேர் கேட்டு ஆனந்தித்து பகவத் அனுகிரக கிருபா கடாட்சத்தினால வாழ்வோங்கு வாழ வேண்டும் என்று எம்பெருமானுடைய சரணாரவிந்தங்களுக்கு பல்லாண்டு பாடி அவருக்கும் மங்களாசாசனம் பல்லாண்டு பாடி இந்த மாதிரி நித்திய ஸ்ரீயும் நித்திய மங்கள இந்த மாதிரி பொலிக 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 போயிட்டு வல்லுயிருக்கா ரெண்டு நிமிஷம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். க்ஷமித்தருளும்படியா பிரார்த்தித்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்பதாக சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் பெரிய பாக்கியம்.
நான் தான் மன்னிப்பு கேட்கணும். இவ்வளவு அழகா பேசுறது கம்மி டைம் கொடுத்தது சரியா. நான் 7 மணிக்கே நிறுத்திட்டு பேச சொல்லியிருக்கணும். அது எப்பவுமே நிறைய பெரியவாள்லாம் உபன்யாச பரவாயின்னு பண்ணும்போதெல்லாம் கம்மியா டைம் கொடுத்தேன். வேண்டானா அதுக்குள்ள அவன் சொல்லுவா பாருங்க விஷயம் மடமடமடம் வந்து விழும். நான் 2 மணி நேரம் பேசிட்டு இருந்தேன். 1.5 மணி நேரம் அத்தனை விஷயத்துல அஞ்சு சொல்லி முடிச்சுட்டாரு. ஃபுல்லா கிராஸ் பண்ணி என்ன விஷயம் சொல்ல வரும்ன்ற அதுதான். அந்த விஷயம் தெரிஞ்சு அந்த அனுபவம் இருந்தாதான் அப்படிதான். அந்த அபிமானத்துல இவ்வளவு தூரம் வந்திருக்காரு அப்படின்னா நமக்கு பெரிய பாக்கியம். உங்களுக்கு ஜாக்பாட் பாகவத ரெண்டு பேரும் சொல்ல கேட்டுட்டு அதுவும் நான் பாகவதமா சொல்லிட்டு இருந்தேன். அவர் தொடர்ந்தம் வேதம் அதான் சொன்னேன். அந்த பாகவதம் அத்தனை பிரத்யக்ஷ பகவான்றதுக்கு இதுதான் ப்ரூஃப். பகவான் சாத்தி அந்த ஒன்று வாங்க இன்னொரு ஃப்ரீயா தான் ஒண்ணு கேட்டா இன்னொன்று ஃப்ரீ. எப்பொழுதுமே ஃப்ரீக்கு விலை ஜாஸ்தி. அது ஃப்ரீயா வச்சுட்டுதான் ஒருத்தர் நான் வாங்குவோம். இது என்ன ஃப்ரீ கொடுக்கறது எவ்வளவு தள்ளுபடி. அதனால இங்க ஃப்ரீ தான் வசதி. அவன் வச்சுட்டுதான் இதுக்கு வளர்ந்து சாப்பி. அதனால அவன் டெய்லி வரணும். இந்த மாதிரி பகவத் விஷயம் அவரும் சொல்லணும். அடியேன்னு கேட்டா சொல்றது ஒரு சுகம், கேட்கறது ஒரு சுகம். சொல்றது அப்படி அப்பா அதுவும் தனி சுகம். யாராவது ஒருத்தர் சொல்லும்போது விஷயம் தெரிஞ்சு சொல்லும்போது கேட்கற சுகம். அது எங்க என்னஞ்சி நாள் நோக்கி காணிர்னு 1.5 மணி நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் யாராவது பேச ஒரு 1.5 மணி நேரம் பேசுறான்னா நம்ம சந்தோஷம் பாருங்க. 10 நிமிஷத்துக்குள்ள எத்தனை வேதம் சொன்னார், எத்தனை பாகவத ஸ்லோகம், எத்தனை பிரபந்தம். அவர் பேசினதே கொஞ்ச நேரம் தான். அதுல சாதாரண வார்த்தைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு 30-40 வார்த்தைகள் மற்ற எல்லாம் வேதம் பிரபந்தம் பாகவதம் ராமாயணம் எல்லாம் வந்து இருக்கு கடகடகளும். அதுதான் பகவத் விஷயம் தெரிஞ்சவாளுடைய பெரிய பலம். பகவான் நம்ம எல்லாரும் கூடியிருந்து குளிர வச்சிருக்கான். ஏசி எல்லாம் போட்டு வர குளிர வச்சிருக்கான். அதனால இதே குளிர்ச்சியோட இன்னும் ஒரு 7 நாள் அனுபவிப்போம் அப்படின்னு எல்லா சாமியும் பிரார்த்திக்கிற. மாமா டெய்லி காத்தாலையும் சாயங்காலம் வரணும். தேவரையிலும் இந்த அழகா விஷயம் சாதிக்கணும். எனக்கும் கேட்ட மாதிரி இருக்கும், இவாளுக்கும் கேட்ட மாதிரி இருக்கக்கூடிய பாக்கியத்தை தேவர் கிருபா கடாட்சம் பண்ணி தந்துடணும். அது எந்த ஆசம். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. Gracias.